அல்லாஹுவின் நல்லடியார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, பெரியோர்களே, இந்த ஊரின் தலைவர்களே, முக்கியஸ்தர்களே, அல்லாஹுவிடம் துவா செய்கின்றேன். அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் உலக மக்களுக்கும் நேர்வழியை தருவானாக. முஸ்லிம்களாக வாழ்ந்து முஸ்லிம்களாக மரணிக்க உதவி செய்வானாக. நம்முடைய பாவங்களை மன்னிப்பானாக. நல்ல விஷயங்களை கேட்டு அதை வாழ்க்கையில் பின்பற்றி நடந்து அவனது அன்பையும் பொருத்தத்தையும் அடைவதற்கு உதவி செய்வானாக. அல்லாஹுடைய சட்டங்களையும் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறையையும் பின்பற்றி அல்லாஹுடைய பொருத்தத்தையும் நபியுடைய சிபாரிசையும் அடைவதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. நம்மிலே இறந்துவிட்ட நம்முடைய முன்னோர்களின் பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பானாக. அவர்களுடைய கபர்களை அல்லாஹ் விசாலமாக்கி வைப்பானாக. அவர்களது கபர்களில் அல்லாஹ் ஒளியை ஏற்படுத்துவானாக. இணை வைத்தல் ஒரு மகா பெரிய பாவம், இணை வைத்தல் ஒரு மன்னிக்க முடியாத பாவம் என்ற தலைப்பிலே குர்ஆன் ஹதீஸினுடைய அடிப்படையில் சில விவரங்களை உங்களிடத்திலே பேசும்படி எனக்கு பணிக்கப்பட்டது. அல்லாஹு தஆலா அதை முறையாக, அழகிய முறையில், நீங்கள் புரிந்து கொள்ளும் முறையில், பின்பற்றும் முறையில் உங்களுக்கு எடுத்து வைப்பதற்கு உதவி செய்வானாக. அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த தலைப்பிற்குள் நாம் நுழைவதற்கு முன்பதாக இந்த இணை வைக்கும் செயல் நம்முடைய சமுதாயத்திலே ஏன் ஏற்படுகிறது, இந்த ஷிர்க் என்ற மகா கொடிய பாவம், இந்த மகா விஷம் நம்முடைய சமுதாயத்திலே இவ்வளவு ஆழமாக வேரூன்றி இருக்கிறதே, இதற்கு என்ன காரணம் என்பதை நாம் சற்று அமைதியாக ஆழமாக ஆராய்ந்து பார்க்கும் பொழுது நமக்கு ஒன்று புலப்படுகின்றது. என்னவென்று சொன்னால், நம்முடைய சமுதாயம் தங்களை முஸ்லிம்கள் என்று சொன்னாலும், அல்லாஹுவையும் மறுமையாலையும் நம்பிக்கை கொண்டவர்கள் என்று சொன்னாலும், லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற தூய ஏகத்துவத்தின் வாசகத்தை மொழிந்தவர்களாக, அதை ஒவ்வொரு நாளும் ஜிக்ர் நினைவு கூறுபவர்களாக இருந்தாலும், அல்லாஹுவை எப்படி அறிந்து கொள்ள வேண்டுமோ, அல்லாஹ் என்றால் யார் என்று எப்படி புரிந்து கொள்ள வேண்டுமோ அந்த முறையிலே நாம் புரிந்து கொள்ளாமல் இருக்கிறோம். அதாவது சொல்ல போனால், அல்லாஹுவை சரியாக அறியாத ஜாஹில்களாக, அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் மன்னிக்க வேண்டும், ஜாஹில்களாக நம்முடைய சமுதாயத்திலே பலர் இருக்கிறார்கள். அல்லாஹ் என்றால் யார், அவருடைய வல்லமை என்ன, ஒவ்வொரு நாளும் 5 முறை சுஜூது செய்கிறோமே, எந்த ரப்புக்கு நாம் சுஜூது செய்கிறோம், அவருடைய வல்லமை என்ன, அவன் எப்படிப்பட்ட மகா சக்தியாளன், எப்படிப்பட்ட ஆட்சி அதிகாரம் அவனிடத்தில் இருக்கிறது என்பதை நாம் சரியாக புரிந்து கொள்ளாமல் இருக்கிறோம். இதன் காரணமாகத்தான் நம்மிலே பலர் இந்த ஷிர்க் என்ற இணை வைக்கும் செயலுக்கு தள்ளப்படுகிறார்கள். அன்பிற்குரியவர்களே, எந்த அல்லாஹுவை நீங்களும் நானும் நம்பிக்கை கொண்டிருக்கிறோமோ அவன் சாதாரணமானவன் அல்ல, அவன் பலவீனமானவன் அல்ல, அவன்தான் அகிலங்கள் அனைத்தையும் படைத்து வளர்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய இறைவன். சூரத்துல் ஃபாத்திஹாவிலே நாம் அல்லாஹுவை எப்படி புகழ்கிறோம், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், புகழ் அனைத்தும் அல்லாஹுவிற்கே. அவன் யார், நமக்கு மட்டும், மனித இனத்திற்கு மட்டும் இறைவனா, இல்லை, ரப்பில் ஆலமீன், வானங்கள், சூரியன், சந்திரன், கடல், மலை, மனிதர்கள், ஜின்கள், பறவைகள், மிருகங்கள், மீன்கள், ஆகாயங்கள், மலக்குகள், இன்னும் எத்துணை படைப்பினங்கள் இந்த பூமியில இருக்கின்றனவோ, நாம் பார்த்த, பார்க்காத, கேட்ட, கேள்விப்படாத, நாம் சிந்தித்து அறிந்த, அறியாத எத்துணை பிரபஞ்சங்கள் இந்த உலகத்திலே இருக்கின்றனவோ, இந்த எல்லா பிரபஞ்சங்களையும் தன்னுடைய முழு அதிகாரத்தை கொண்டு, தன்னுடைய முழு ஆற்றலை கொண்டு தனியாக யாருடைய உதவியும் இல்லாமல் படைத்து வளர்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய தன்னிகரற்ற இறைவன் நம்முடைய இறைவன். அல்லாஹ் அக்பர், சாதாரணமானவன் அல்ல. அல்லாஹ் தன்னை எப்படி புகழ்கிறான் பாருங்கள், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், வானவர்களுக்கும் அவன் தான் இறைவன், வானத்திற்கும் அவன் தான் இறைவன், சொர்க்கத்திற்கு அவன் இறைவன், நரகத்திற்கு அவன் இறைவன், அரசுக்கும் அவன் தான் இறைவன், குர்சிக்கும் அவன் தான் இறைவன், மனிதர்களுக்கு அவன் தான் இறைவன், ஜின்களுக்கு அவன் தான் இறைவன், பறவைகளுக்கு அவன் தான் இறைவன், மிருகங்களுக்கும் அவன் தான் இறைவன், இந்த பூமியில் இருக்கக்கூடிய அனைத்து படைப்பினங்களுக்கும் அவனே இறைவனாக இருக்கின்றான். அல்லாஹ் சொல்லுகின்றான், சூரா யூனுஸுடைய மூன்றாவது வசனத்திலே இன்ன ரப்பக்குமுல்லாஹ் இன்ன ரப்பக்குமுல்லாஹ் அல்லாஹு அக்பர். உங்களுடைய இறைவன், உங்களை படைத்தவன், வளர்த்தவன், காப்பவன் அல்லாஹ். அல்லதீ ஹலக அஸ்ஸமாவாதி வல் அர்த், அவன் தான் இந்த வானங்களை படைத்தான், அவன் தான் பூமியை படைத்தான். ஃபீ சித்தத்தி அய்யாம், ஆறு நாட்களிலே. சும்மஸ்தவா அலல் அர்ஷ், பிறகு அர்ஷுக்கு மேல் தன்னுடைய மகிமைக்கு தக்கவாறு உயர்ந்து விட்டான். அல்லாஹ் அர்ஷுக்கு மேல் உயர்ந்திருப்பதுடனே அவனுடைய பார்வையால், ஆற்றலால் நமக்கு அருகாமையில் இருக்கிறான், நம்முடன் இருக்கின்றான். யுதம்பிருல் அம்ர், அவனே வானத்திலிருந்து பூமி வரை அனைத்து காரியங்களையும் நிர்வகித்துக் கொண்டிருக்கிறான். சூரியன் உதிப்பது அல்லாஹுவின் கட்டளையை கொண்டு, இரவு பகல் மாறி மாறி வருவது அல்லாஹுவின் கட்டளையை கொண்டு, இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு நன்மையும் தீமையும் அல்லாஹுவின் கட்டளை கொண்டு நடைபெறுகிறது. யுதப்பிருல் அம்ர், படைத்தவன் ஒருவன், நிர்வகிப்பவன் ஒருவன் அல்ல. எவன் படைத்தானோ அவனே நிர்வகிக்கின்றான், எவன் படைத்தானோ அவனே நிர்வகித்துக் கொண்டிருக்கிறான். அவனது கையில் தான் இந்த வானம் பூமியினுடைய நிர்வாகம் இருக்கிறது. அவனுடைய அனுமதி இல்லாமல் யாரும் சிபாரிசு செய்ய முடியாது, சிபாரிசு செய்பவர் யாரும் இல்லை. அல்லாஹ் சொல்லுகின்றான், அவன்தான் அல்லாஹ் ரப்புக்கும் உங்களுடைய இறைவன். அல்லாஹ்வுக்கு யார்? வானங்களை படைத்தவன், சூரியனை படைத்தவன். அன்னார்ந்து பாருங்கள் இந்த வானத்தை. பாருங்கள், உங்களது பார்வைகளை திருப்பி திருப்பி பாருங்கள், ஏதாவது குறை பார்க்க முடியுமா? உங்களுடைய பார்வை தான் பலவீனம் அடைந்து, கேவலம் அடைந்து திரும்ப வரும். அல்லாஹு, இதே சூரா யூனுஸுடைய ஐந்தாவது ஆறாவது வசனத்திலே சொல்லுகின்றான். வானத்தை பார்த்தீர்களா? அதிலே பிரகாசிக்கக்கூடிய சூரியனை அவன் எப்படி படைத்திருக்கிறான் பாருங்கள். ஒளிரும் சந்திரனை நீங்கள் அதிலே பார்க்கவில்லையா? அதை பல தங்கும் இடங்களிலே அவன் நிர்ணயம் செய்திருக்கிறான். ஒவ்வொரு நாளும் ஒரு தங்குமிடத்திலே அது தங்கி சென்று சுற்றி வருகிறது. ஆண்டுகளுடைய கணக்குகளை நீங்கள் அறிந்து கொள்வதற்காக, கணக்குகளை நீங்கள் அறிந்து கொள்வதற்காக அல்லாஹ் அந்த சந்திரனை அப்படி படைத்தான். சொல்லுகின்றான், மா ஹலக அல்லாஹு தாலிக இல்லா பில்ஹ, இவை அனைத்தையும் அவன் ஒரு உண்மையான நோக்கம் இல்லாமல் படைக்கவில்லை. அல்லாஹ்வுக்குவர், இந்த நம்மிலே பலர் அல்லாஹ் படைத்தான் என்பதாக சொல்லுகின்றார்கள், ஏன் படைத்தான் என்று சிந்திப்பது கிடையாது. அல்லாஹ் சொல்லுகின்றான், காரணம் இல்லாமல், உண்மை இல்லாமல், அடிப்படை இல்லாமல், சத்தியம் இல்லாமல், யதார்த்த உற நிஜம் இல்லாமல் நாம் இவை அனைத்தையும் படைக்கவில்லை. மா ஹலக அல்லாஹு தாலிக இல்லா பில் ஹக் சொல்லுகின்றான். யுஃபஸ்ஸிலுல் ஆயாத் லிகௌமி யஅலமூன், அறியும் சமுதாயத்திற்கு என்னுடைய அத்தாட்சிகளை நான் விவரித்து காட்டுகின்றேன். சிந்தித்து பாருங்கள் சகோதரர்களே, எதை எதையெல்லாம் பற்றி சிந்திக்கிறீர்களே? உங்களுடைய ஆடை எப்படி இருக்கிறது? உங்களுடைய காலில் அணியக்கூடிய செருப்பு எப்படி இருக்கிறது? நாளை எதை சமைக்கலாம், நாளை எதை வாங்கலாம் என்ற அற்ப விஷயங்களை பற்றி எல்லாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோமே. யோசித்து பார்த்தீர்களா? அல்லாஹ் இந்த வல்லமைகளையே நமக்கு படைத்து வைத்திருக்கிறான். சிந்திப்பதற்கு, அல்லாஹுவின் வல்லமைகளை அறிந்து கொள்வதற்கு. யார் அல்லாஹுவின் அத்தாட்சிகளை சிந்திக்கவில்லையோ, வானம் பூமியின் படைப்பை பற்றி ஆராயவில்லையோ, இரவு பகல் மாறி மாறி வருவதை பற்றி ஆராயவில்லையோ, அல்லாஹுவின் படைப்புகளில் தங்களது பார்வைகளை சிந்தனைகளை செலுத்தி சிந்திக்கவில்லையோ, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வைலுன் லிமன் கரஅ ஹாதிஹில் ஆயாத் வலம் யதஃபக்கர் ஃபீஹா. அல்லாஹ்வுடைய இந்த வசனங்களை ஓதி அதில் சிந்திக்காதவருக்கு நாசம் உண்டாகட்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபிக்கின்றார்கள். அல்லாஹ் சொல்லுகின்றான், இன்ன ஃபி இக்திலாஃபி லைலி வன்னஹார் வமா கலக்கல்லாஹு ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்த் லாயாத்தில் லிகௌமி யஅலமூன். மேலும் இரவு பகல் மாறி மாறி வருவதிலே, வானங்கள் பூமியில் அல்லாஹ் படைத்திருப்பதிலே அறியக்கூடிய சமுதாயத்திற்கு அத்தாட்சிகள் பல இருக்கின்றன. சுப்ஹானல்லாஹ், நம்முடைய இறைவன் சாதாரணமானவன் அல்ல. இந்த படைப்பினங்கள் அனைத்திற்கும் சொந்தக்காரன் அவன் இயக்கிக் கொண்டிருக்கிறான். அலம் நஜ்அலில் அர்த மிஹாதா, இந்த பூமியை நாம் உங்களுக்கு விரிப்பாக அமைத்துக் கொடுக்கவில்லையா? அல்லாஹ்வுக்குபர். உருண்டையாக இருக்கும் இந்த பூமி நம்முடைய வசதிக்கு ஏற்ப வீடுகளை கட்டிக் கொள்வதற்கு, நம்முடைய வசதிகளை ஏற்ப நாம் போக்குவரத்தை அமைத்துக் கொள்வதற்கு, இந்த உலகத்தை சுற்றி வருவதற்கு அல்லாஹ் இதை ஒரு விரிப்பாக அலம் நஜ்அலில் அர்த மிஹாதா வல் ஜிபால அவ்தாதா, மலைகளை இந்த பூமியை தாங்கிக் கொண்டிருக்கும், மலைகளை இந்த பூமிகளை தாங்கிக் கொண்டிருக்கும் முளை காம்புகளாக நாம் படைத்திருக்கவில்லையா? யோசித்து பாருங்கள். வல் ஜிபால அவ்தாதா வகலக்னாகும் அஸ்வாஜா, உங்களை ஜோடிகளாக நாம் படைக்கவில்லையா? வஜஅல்னா நௌமக்கும் சுபாதா, உங்களுடைய தூக்கத்தை உங்களுக்கு ஓய்வாக நாம் ஆக்கவில்லையா? வஜஅல்னல் லைல லிபாஸா, இரவை உங்களுக்கு ஆடையாக நாம் ஆக்கவில்லையா? வஜஅல்னல் நஹார மஆஷா, உங்களுடைய வாழ்க்கையை தேடிக்கொள்வதற்கு வழியாக நாம் பகலை அமைக்கவில்லையா? வபனைனா ஃபௌகக்கும் சப்அன் ஷிதாதா, உங்களுக்கு மேல் பலமான ஏழு வானங்களை நாம் படைக்கவில்லையா? வஜஅல்னா சிராஜம் வஹாஜா, அதிலே சுடர்விட்டு எரியக்கூடிய சூரியனை நாம் படைக்கவில்லையா? வஅன்ஸல்னா மினல் முஸ்ராதி மாஅன் சஜ்ஜாஜா லினுக்ரிஜ பிஹி ஹப்பன் வநபாதா வஜன்னாத்தின் அல்ஃபாஃபா, அந்த மேகத்திலிருந்து கார் மேகங்களிலிருந்து மழையை நாம் இறக்கவில்லையா? அதன் மூலமாக உங்களுக்கு வித்துகளையும் தானியங்களையும் தாவர வர்க்கங்களையும் தோட்டம் துறவுகளையும் நாம் ஏற்படுத்திக் கொடுக்கவில்லையா? அல்லாஹ்வுக்குபர். இவற்றை எல்லாம் செய்யக்கூடியவன் யார்? சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ் சொல்லுகின்றான், இந்த அன்பிற்குரியவர்களே, ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்வுடைய அருளை நாம் அனுபவிக்கின்றோம், இந்த உணவுகளை சாப்பிடுகின்றோம், ஆனால் அவற்றை பற்றி சிந்திப்பது கிடையாது. அல்லாஹ்வுடைய நேமத்துகளை நாம் அனுபவிக்கின்றோம், அவற்றை பற்றி சிந்திப்பது கிடையாது. فَلْيَنْظُرِ الْإِنْسَانُ إِلَى طَعَامِهِ أَنَّا صَبَبْنَا لَهُ الْمَاءَ صَبًّا ثُمَّ شَقَقْنَا لَهُ الْأَرْضَ شَقًّا فَأَنبَتْنَا فِيهَا حَبًّا وَعِنَبًا وَقَضْبًا وَزَيْتُونًا وَنَخْلًا وَحَدَائِقَ غُلْبًا وَفَاكِهَةً وَأَبًّا مَتَاعًا لَكُمْ وَلِأَنْعَامِكُمْ. அல்லாஹ் அக்பர். எத்துணை படைப்புகளை நாம் அனுபவிப்பதற்காக, நாம் ருசிப்பதற்காக, நாம் உண்ணுவதற்காக அல்லாஹ் படைத்து கொடுத்திருக்கிறான் பாருங்கள் சகோதரிகளே, சகோதரர்களே. இவையெல்லாம் அல்லாஹ்வுடைய படைப்புகள். இவற்றை படைத்தவன் நம்முடைய அல்லாஹ், சாதாரணமானவன் அல்ல. ஒவ்வொன்றும் அல்லாஹ்வுடைய அனுமதியை கொண்டு படைக்கப்படுகிறது, ஒவ்வொன்றும் அல்லாஹ்வுடைய அனுமதியை கொண்டு நமக்கு கிடைக்கிறது. அல்லாஹ் சொல்கிறான், ஃபாலிகுல் ஹப்பி வன்னவா, பூமியிலே நாம் விதைக்கின்றோம் அல்லவா வித்து, அல்லாஹ் அந்த வித்தை உடைத்து பூமிக்கு மேல் அதை செடியாக வெளியே கொண்டு வருகின்றான். ஒரு விதை, அதை பூமியிலே நாம் நடுவதற்கு பூமியை இரும்பை கொண்டு கடப்பாறைகளை கொண்டு மம்மட்டிகளை கொண்டு துளை போடுகின்றோம். அதற்கு பிறகு அந்த வித்தை நாம் பூமியிலே நடுகின்றோம். அவ்வளவு சிறிய அந்த ஒரு வித்து. அல்லாஹுடைய ஆற்றலை பாருங்கள். அந்த வித்து தனக்குள் இருக்கக்கூடிய அந்த விதையை உடைத்து அதிலிருந்து வெளிப்பட்டு தனக்கு மேல் இருக்கக்கூடிய பலமான பூமியின் நிலப்பரப்பையும் பிளந்து கொண்டு மேலே வருகிறது என்று சொன்னால், அல்லாஹ் கேட்கிறான், அறிவுள்ளவர்களே, இது எப்படி வருகிறது? யார் இதை கொண்டு வருகிறார்கள்? இன்னல்லாஹ ஃபாலிகுல் ஹப்பி வன்னவா, வித்து விதைக்குள் இருக்கின்றதே அந்த விதையை உடைத்து தரக்கூடியவன் நான், அந்த விதைக்கு பூமியை பிளந்து தரக்கூடியவன் நான். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். எனவே தான் அல்லாஹ் நம்மை பார்த்து கேட்கிறான், அல்லாஹ்வை அறியாதவர்களை பார்த்து கேட்கிறான், நபியே கேளுங்கள், நபியே கேளுங்கள், குல் மர் ரப்புஸ் ஸமாவாதி வல் அர்த் குல் இல்லாஹ். 13வது அத்தியாயத்தின் 16வது வசனத்திலே சொல்லுகின்றான், நபியே நீங்கள் கேளுங்கள், வானங்களுக்கும் பூமிக்கும் சொந்தக்காரன் யார், வானங்களையும் பூமியையும் படைத்தவன் யார் என்று கேளுங்கள். அல்லாஹ்வுக்கு அவர்கள் என்ன சொல்வது? நபியே நீங்களே சொல்லுங்கள், அல்லாஹ் அல்லாஹ் படைத்தான், அல்லாஹ் படைத்தான், அல்லாஹ் ஒருவன் தான் ரப். கேட்கிறான், குல் அல்லாஹு காலிகு குல்லி ஷை வஹுவல் வாஹிதுல் கஹார். இதே 13வது அத்தியாயத்தினுடைய 16வது வசனத்தில் அல்லாஹ் முடிக்கின்றான், நபியே நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹ் ஒவ்வொரு பொருளையும் அவன் தான் படைக்கின்றான். ஹாலிகு குல்லி ஷை மா மின் ஷைஇன் ஃபி ஹாதல் கவுன் இல்லா வல்லாஹு ஹாலிகுஹு. இந்த பூமியில் இருக்கக்கூடிய எந்த ஒன்றாக இருந்தாலும் சரி, அதை படைத்தவன் அல்லாஹ். இந்த பூமியில் எந்த ஒன்று உருவானாலும் அதை படைப்பவன் அல்லாஹ். அல்லாஹுவை தவிர படைப்பாளன் வேறு யாரும் இல்லை, 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 இல்லவே இல்லை. الله قل الله خالق كل شيء وهو الواحد القهار அவன் ஒருவன் தான் இருவர் இல்லை மூவர் இல்லை அவன் ஒருவன் தான் இருவர் இல்லை மூவர் இல்லை وهو الواحد القهار அவன் ஒருவன் தான் அடக்கி ஆளக்கூடியவன் அவன் ஒருவன் தான் அரசாட்சிக்கு உரித்தானவன் அவனுடைய சட்டம் தான் இந்த வானத்திலும் நடக்கும் அவனுடைய சட்டம் தான் பூமியிலும் நடக்கும் அவனுடைய சட்டம் தான் வானத்திற்கு மேலும் நடக்கும் அவனுடைய சட்டம் தான் பூமிக்கு கீழும் நடக்கும் மனிதர்களில் அவனுடைய ஆட்சி மிருகங்களில் அவனுடைய ஆட்சி மலக்குகளில் அவனுடைய ஆட்சி வானத்தில் அவனுடைய ஆட்சி சொர்க்கத்தில் அவனுடைய ஆட்சி நரகத்தில் அவனுடைய ஆட்சி இந்த பூமியில் வானத்தில் சூரியனில் சந்திரனில் உலகத்தில் என்னென்ன இடங்கள் இருக்கின்றனவோ இவை அனைத்திலும் அல்லாஹ் 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 ஒருவனுடைய ஆட்சி மட்டும்தான் சகோதரர்களே அல்லாஹ் சொல்லுகின்றார் பாருங்கள் சூரா ஆலி இம்ரான் 66வது 67வது வசனத்தை படித்து பாருங்கள் குலில்லாஹும்மா மாலிகல் முல்க் தூதில் முல்க மன் தஷா வதன்ஸுல் முல்க மிம்மன் தஷா நபியே சொல்லுங்கள் என்னை பற்றி சொல்லுங்கள் எனது பெருமையை பற்றி சொல்லுங்கள் ஓ ரப்பக ஃபக்பிர் நபியே உமது இறைவனுடைய பெருமையை பேசுங்கள் பேசுங்கள் பேசிக்கொண்டே இருங்கள் மூமின்களுக்கு ஏற்பட்ட கேவலம் எதையோ பற்றி எல்லாம் பேசுகிறார்கள் தனது குலத்தை பற்றி பேசுகிறார்கள் தனது ஆடையை பற்றி பேசுகிறார்கள் தனது நகையை பற்றி பேசுகிறார்கள் தனது வாகனத்தை பற்றி பேசுகிறார்கள் தனது வீட்டை பற்றி பேசுகிறார்கள் கேவலம் கேவலம் சமைத்து சாப்பிட்டு நாளை நஜிசாகக்கூடிய உணவுகளை பற்றி எல்லாம் பேசுகிறார்கள் ரப்பை பேசுவதில்லையே ரப்பனுடைய பெருமையை பேசுவதில்லையே அல்லாஹ் சொல்லுகிறான் நபியே உமது இறைவனை பெருமைப்படுத்துங்கள் உமது இறைவனுடைய பெருமையை பேசுங்கள் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் லா இலாஹா இல்லல்லாஹ் நபிக்கு அல்லாஹ் சொல்லுகிறான் நபி வாழ்நாளிலே அல்லாஹ்வின் பெருமையை தவிர எதையும் பேசவில்லை சஹாபாக்கள் அல்லாஹ்வின் பெருமையை தவிர எதையும் பேசவில்லை எனவே ஈமான் என்றால் என்ன என்று விளங்கினார்கள் அல்லாஹ் என்றால் யார் என்ன என்று புரிந்து வைத்திருந்தார்கள் அவர்கள் இணை வைக்கவில்லை அல்லாஹ்வுடைய மகிமையை அறிந்தவர்கள் சகோதரர் இன்று நாம் அல்லாஹ்வுடைய வல்லமையை பற்றி பேசுவதற்கு பதிலாக மனிதர்களுடைய திறமைகளை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம் அல்லாஹ் சொல்லுகிறான் நபியே என்னை பற்றி பேசுங்கள் குலில்லாஹும்மா மாலிகல் முல்க் அல்லாஹ் ஆட்சிக்கு சொந்தக்காரனே யாருடைய ஆட்சி வான பூமியின் இறைவனே உன வானத்தில் உனது ஆட்சி வஹுவல்லாஹு ஃபிஸ்ஸமாயிலாஹும் வஃபில் அர்தியிலாஹும் வானத்திலும் அவன் தான் இறைவன் வானத்திற்கும் அவன் தான் அரசன் பூமிக்கும் அவன் தான் அரசன் அவனை தவிர அரசன் யாரும் இல்லை அல்லாஹு அக்பர் குலில்லாஹும்மா மாலிகல் முல்க் ஆட்சிக்கு சொந்தக்காரன் மனிதர்களுடைய ஆட்சி அவனது கையிலே ஜின்களுடைய ஆட்சி அவனது கையிலே வானத்தின் ஆட்சி அவனது கையிலே சூரியனின் ஆட்சி அவனது கையிலே சந்திரனின் ஆட்சி அவனது கையிலே அவன் சாதாரணமானவன் அல்ல தூத்தில் முல்கம் அன்டஷா நாடியவனுக்கு ஆட்சியை கொடுப்பான் வசஞ்சுடன் முல்கம் இம்மன்டஷா நாடியவரிடமிருந்து ஆட்சியை பிடுங்கி விடுவான் யாரும் தடுக்க முடியாது நாம் உரத்தீபி அவன் சத்தம் போட்டால் அதை யாரும் மீற முடியாது என்னுடைய வார்த்தைகளை யார் மாற்ற முடியும் மாற்றி பாருங்கள் அல்லாஹு அக்பர் அல்லாஹ் சவால் விடுகின்றான் குலில்லாஹும்மா மாலிகல் முல்க் நபியே சொல்லுங்கள் ஆட்சிக்கு சொந்தக்காரனே ஆட்சிக்கு சொந்தக்காரனே நாடியவருக்கு ஆட்சியை தருகிறாய் நாடியவரிலிருந்து ஆட்சியை பிடுங்குகின்றாய் எங்கே சென்று கண்ணியத்தை தேடுகின்றீர்கள் அல்லாஹ் சொல்லுகின்றான் நாடியவருக்கு கண்ணியத்தை கொடுப்பவனே நாடியவருக்கு கண்ணியத்தை சங்கையை தருபவனே நாடியவரை நீ கேவலப்படுத்தி விடுவாய் நீ கேவலப்படுத்தினால் யாரும் கண்ணியப்படுத்த முடியாது நீ கண்ணியப்படுத்தினால் யாரும் கேவலப்படுத்த முடியாது யூசுப் நபியை கேவலப்படுத்த வேண்டும் என்று எண்ணினார்கள் அல்லாஹ் கண்ணியப்படுத்த வேண்டும் என்று நாடினான் அடிமை என்று விற்றார்கள் கொலை செய்ய வேண்டும் என்று கிணற்றிலே தூக்கி எறிந்தார்கள் அல்லாஹ் அக்பர் சிறையிலே தள்ளினார்கள் அல்லாஹ் அவர்களுக்கு ஆட்சியை கொடுக்க நாடினார் ஆட்சியை கொடுத்தான் கண்ணியத்தை கொடுக்க வேண்டும் என்று நாடினார் கண்ணியத்தை கொடுத்தான் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாடோடியாக வீடற்றவராக குடும்பமற்றவராக ஆக்க வேண்டும் என்று மக்காவில் வாழ்ந்த இணை வைக்கும் முஷ்ரிக்குகள் முயற்சி செய்தார்கள் அல்லாஹ் அந்த முஷ்ரிக்குகளை கேவலப்படுத்தினான் நபிக்கு ஆட்சியை கொடுத்தான் சொன்னார்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் وصدق وعده ونصر عبده துண்டா வஹஸமல் அஹ்ஸாப வஹ்தா. அன்பிற்குரியவர்களே, நம்முடைய திறமையை கொண்டு, நம்முடைய படிப்பை கொண்டு இன்று நாம் என்னென்ன பெருமையிலே இருக்கிறோம் யோசித்து பாருங்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த சமுதாயத்திற்கு வெற்றி கிடைக்க வேண்டுமா, இந்த சமுதாயம் மேலோங்க வேண்டுமா, மிகிக்க வேண்டுமா, சொல்லுங்கள் லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தா, வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை. சதக வஅதா, அவன் தனது வாக்கை உண்மைப்படுத்தினான். வனசர அப்தா, தனது அடிமைக்கு உதவி செய்தான். நீங்கள் அல்லாஹ்விற்கு அடிமை என்பதை உணருங்கள். அல்லாஹ் அக்பர். பெருமையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று எனக்கு தெரியும், என்னால் முடியும், எனது அறிவை கொண்டு சமாளிப்போம் என்று இன்று முஸ்லிம்களிலே பலர் மமதையிலே இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய உதவியை இழந்து நாம் தவித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் கண்ணியத்தை கொடுத்தால் யாரும் கேவலத்தை கொடுக்க முடியாது. அல்லாஹ் கேவலத்தை கொடுத்தால் கண்ணியத்தை யாரும் கொடுக்க முடியாது. ஏன்? இன்னக்கா அலா குல்லி ஷைஇன் கதீர். நபியே சொல்லுங்கள், யா அல்லாஹ், நீ ஒவ்வொன்றின் மீதும் ஆற்றல் பெற்றவன். அல்லாஹ் இது அது என்று பிரிக்காமல் அனைத்தின் மீதும் நீ ஆற்றல் பெற்றவன். தூலிஜு நஹார ஃபில் தூலிஜு லைல ஃபில் நஹார் வ தூலிஜு நஹார ஃபில் லைல். இரவை சுருக்கி பகலை பெரிதாக்குகின்றாய், பகலை சுருக்கி இரவை பெரிதாக்குகின்றாய். உயிருள்ளதை இறந்தவற்றிலிருந்து வெளியாக்குகின்றாய், இறந்தவற்றை உயிருள்ளதிலிருந்து வெளியாக்குகின்றாய். வத்தர்ஸுக்கும் அன் தஷாவு பிகைரி ஹிசாப். நீ யாருக்கு நாடுகின்றாயோ கணக்கில்லாமல் கொடுக்கின்றாய். அல்லாஹு அக்பர். அன்பிற்குரியவர்களே, நம்முடைய இறைவன் இப்படிப்பட்ட மகா வல்லமை உடையவன், சக்தி உடையவன். வானம் பூமியினுடைய ஆட்சி முழுமையாக அவன் ஒருவனுக்குத்தான் சொந்தமானது. அவனை தவிர வேறு யாரும் சொந்தம் கொண்டாட முடியாது. அவன் ஒன்றை நாடினால் ஆகு என்று சொல்லுவான், ஆகிவிடும். அவனுக்கு எந்த சிரமமும் கிடையாது. அவனுடைய அறிவு எப்படிப்பட்டது தெரியுமா? அவனுடைய ஆற்றல், அவனுடைய விளங்கும் திறமை, அவனுடைய புரியும் ஆற்றல் எப்படிப்பட்டது தெரியுமா? அல்லாஹ் சொல்லுகின்றான், சூரத்துல் பக்ரா அவனுடைய 30வது வசனத்தை படித்து பாருங்கள். இன்னி அஅலமு மா லா தஅலமூன், உங்களுக்கு தெரியாத அனைத்தும் எனக்கு தெரியும் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். வானவர்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்த போது அல்லாஹ்விடத்திலே வாதம் செய்தார்கள். அல்லாஹ் என்ன கூறினான் தெரியுமா? 33வது வசனம் சூரத்துல் பக்ராவிலே அல்லாஹ் சொல்லுகின்றான், قال ألم أقل لكم قال ألم أقل لكم إني أعلم غيب السماوات والأرض وأعلم ما تبدون وما كنتم تكتمون. மலக்குகளே, நான் உங்களுக்கு சொல்லவில்லையா, வானம் பூமியில் மறைந்திருக்கக்கூடிய அனைத்தும் நான் அறிந்து வைத்திருக்கிறேன். நீங்கள் எதை வெளிப்படுத்தினாலும், நீங்கள் எதை மறைத்தாலும் அது எனக்கு மறையாது. நான் அதை தெளிவாக அறிந்து வைத்திருக்கிறேன். அல்லாஹ் சொல்லுகின்றான். இதே சூரத்துல் பக்ராவுடைய 77வது வசனத்திலே, அவலா யஅலமூன் அன்னல்லாஹ யஅலமு மா யுஸ்ர்ருன வமா யுஅலினூன். மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டாமா? மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டாமா? அவர்கள் மறைத்தாலும், அவர்கள் வெளிப்படுத்தினாலும் அதை நான் அறிந்து வைத்திருக்கிறேன் என்பதாக. அல்லாஹு அக்பர். இன்று நம்மிலே பலர் அல்லாஹுடைய இல்மை பற்றி, அல்லாஹுடைய அறிவை பற்றி நாம் சரியாக மதிக்கவில்லை. அல்லாஹ்விற்கு எங்கே நம்முடைய கஷ்டம் தெரியும்? அவுலியாக்கள் நமக்கு அருகாமையிலே இருக்கிறார்கள், நமக்கு நெருக்கத்தில் இருப்பார்கள் இருக்கிறார்கள், அவர்களிடத்திலே சென்று கேட்போம் என்பதாக அல்லாஹுவை தரக்குறைவாக நினைத்து விட்டு, படைக்கப்பட்ட ஒரு மனிதனை, இறந்துவிட்ட ஒரு நல்லோரை அல்லாஹுவை விட உயர்வாக கருதக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த சமுதாயத்திலே காணப்படுகிறது. அல்லாஹ் சொல்லுகின்றான், قل ان تخفوا ما في صدوركم او تبدوه يعلمه الله ويعلم ما في السماوات وما في الارض والله على كل شيء قدير. سوره ال عمران 29வது வசனத்திலே சொல்கின்றான், நபியே நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் உள்ளங்களில் எதை மறைத்தாலும் அல்லது எதை வெளிப்படுத்தினாலும் அல்லாஹ் அதை தெளிவாக அறிந்து வைத்திருக்கிறான். நான் என்னென்ன செயல்களை செய்தேன் என்பது மட்டுமல்ல, என்னென்ன செயல்களை இனி செய்வேன், என்னென்ன செயல்கள் என்னுடைய உள்ளத்திலே உதித்தன ஆனால் செய்யவில்லை, என்னென்ன செயல்கள் அடுத்து செய்வேன் என்று உதிக்கின்றன, அவற்றில் எத்தனை செயல்களை மனிதன் செய்வான், எத்தனை செயல்களை செய்ய மாட்டான் என்ற எல்லா விவரங்களையும் அல்லாஹ் அறிந்து வைத்திருக்கிறான். அல்லாஹ் அக்பர். அன்பிற்குரியவர்களே, அறிவினுடைய சாவிகள் அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது, கைபினுடைய சாவிகள் அல்லாஹ்விடத்தில் இருக்கின்றது. அல்லாஹ் சொல்லுகின்றான், கைபினுடைய சாவிகள், மறைவான அறிவினுடைய சாவிகள் அல்லாஹ்விற்கு சொந்தமானவை, அல்லாஹ்விடத்தில் இருக்கின்றன. லா யஅலமுஹா இல்லாஹு, அவனை தவிர வேறு யாரும் அதை அறிய முடியாது. அவனுடைய அறிவு எப்படிப்பட்டது? வயலமு மாஃபில் பர்ரி வல் பஹர், பூமியில் இருக்கக்கூடியது, கடலில் இருக்கக்கூடியது, ஒமா தஸ்துது மி வரகத்தின் இல்லா யஅலமுஹா, இந்த மரத்திலிருந்து விழக்கூடிய ஒரு இலை. யோசித்து பாருங்கள், இந்த பூமியிலே எத்தனை கோடான கோடி மரங்கள், எத்துணை பெரிய பெரிய அடர்ந்த காடுகள், அதிலே எத்துணை கோடிக்கணக்கான மரங்கள், அந்த கோடிக்கணக்கான மரங்களிலே எத்துணை கோடிக்கணக்கான இலைகள். அல்லாஹு அக்பர். அல்லாஹ் சொல்கிறான், அந்த இலைகளில் ஒரு இலை விழுந்தாலும் நான் அதை அறிந்து கொண்டிருக்கிறேன், என்னுடைய அனுமதியை கொண்டுதான் அந்த இலை கீழே விடுகிறது. ஓமா தஸ்புதும் இவ்வரக்கத்தின் இல்லா யஅலமுஹா. அல்லாஹ் அக்பர். அல்லாஹ்வுடைய இல்மை நீங்கள் என்ன எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள்? யோசிச்சு பாருங்க. உமா தஸ்குது மி வரகத்தின் இல்லா யஅலமுஹா வலா ஹப்பத்தின் ஃபீ ظுலுமாத்தில் அர்தி வலா ரத்பின் வலா யாபித்தின் இல்லா ஃபீ கிதாபின் முபீன். இந்த பூமியிலே விவசாயிகள் எத்துணை விதைகளை விதைக்கிறார்கள், அந்த அத்துணை விதைகளையும் அல்லாஹ் அறிந்து கொண்டிருக்கிறார். அதிலே எத்துணை விதைகள் முளைத்து கதிர்களை உருவாக்கும் என்பதையும் அல்லாஹ் அறிந்து கொண்டிருக்கிறார். அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாமல் அது பூமிக்கு வெளியிலே வர முடியாது. பூமிக்கு வெளியிலே வந்தாலும் அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாமல் அது நிலை பெற்றிருக்க முடியாது. அல்லாஹ்வுடைய இல்ம் அவ்வளவு விசாலமான அறிவு. அல்லாஹ் சொல்கின்றான், தன்னை அவன் புகழ்ந்து சொல்கின்றான், அல்ஹம்துலில்லாஹில்லதி லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வமா ஃபில் அர்த் வலஹுல் ஹம்து ஃபில் ஆகிரா வஹுவல் ஹகீமுல் கபீர் யஅலமு மா யலிஜு ஃபில் அர்தி வமா யக்ருஜு மின்ஹா வமா யன்ஸிலு மினஸ் ஸமாயி வமா யஅருஜு ஃபீஹா வஹுவர் ரஹீமுல் கஃபூர். சூரா சபா 34வது அத்தியாயத்தினுடைய 1வது 2வது வசனத்தில் சொல்கின்றான், அல்லாஹ்விற்கே எல்லா புகழும், அல்லாஹ்விற்கே எல்லா புகழும், புகழ்களுக்கு சொந்தக்காரன் அவன், புகழ்வதற்கு தகுதியானவன் அவன். ஏன் அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வமா ஃபில் அர்த், வானங்கள் பூமியில் உள்ள அனைத்தும் அவனுக்கே சொந்தமானவை. அல்லாஹ் அக்பர். வேறொரு கூட்டாளி கிடையாது அவனுக்கு, வேறொரு துணை கிடையாது, வேறொரு பங்குதாரர் கிடையாது. எந்த நபியும் அல்லாஹ்விற்கு சொந்தக்காரர் அல்ல. எந்த நபிக்கும், எந்த மலக்குகளுக்கும், எந்த வானவர்களுக்கும், எந்த இறைநேசருக்கும் இந்த வான பூமியிலே எந்த பங்கும் கிடையாது. அல்லாஹ் சொல்கின்றான், அல்லாஹ்விற்கே சொந்தமானது வானங்களில் உள்ளது, பூமியில் உள்ளது. உலகுல் ஹம்து ஃபில் ஆகிரா, மறுமையில் புகழ் அனைத்தும் அவனுக்கே சொந்தமானது. வஹுவல் ஹகீம் அல் கபீர், அவனே ஞானம் நிறைந்தவன், அவனே மிக்க அறிந்தவன். அவனுடைய அறிவு எப்படிப்பட்டது? யஅலமு மா யலிஜு ஃபில் அர்த், இந்த பூமிக்குள் என்ன நுழைகிறது, இந்த பூமிக்குள் என்ன இறங்குகிறது என்பதை அவன் அறிந்திருக்கிறான். வமா யக்ருஜு மின்ஹா, இந்த பூமியிலிருந்து என்ன வெளியாகிறது என்பதை அவன் அறிந்திருக்கிறான். வமா யன்ஸிலு மினஸ் ஸமா, வானத்திலிருந்து என்ன இறங்குகிறது, வமா யஅருஜு ஃபீஹா, வானத்திற்குள் என்ன ஏறுகிறது, அனைத்தையும் அவன் அறிந்து வைத்திருக்கிறான். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ்வுடைய அறிவை பாருங்கள், எப்படிப்பட்ட விசாலமான, நம்முடைய தேவைகளை அறிந்து கொண்டிருக்கிறான், நம்முடைய நிலைமைகளை அறிகிறான், நம்முடைய உள்ளத்தில் உதிக்கக்கூடிய அனைத்தையும் அவன் அறிந்து கொண்டிருக்கிறான். பெரியது சிறியது என்ற எந்த விதமான வித்தியாசமும் இல்லை. நாம் புரிவதற்காக அல்லாஹ் சொல்கிறான், இதே சூரத்து சபாவுடைய 3வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான், في السماوات ولا في الأرض ولا أصغر من ذلك ولا أكبر إلا في كتاب مبين. سبحان الله رب العالمين. إذا كمل الله دي علمي الله دي علم من آتلي அல்லாஹுடைய இல்முனுடைய விசாலத்தை நாம் வர்ணிக்க முடியாத சகோதரர்களே. ரப் அந்த அல்லாஹ் தன்னுடைய இல்மை பற்றி நமக்கு விவரிக்கின்றான். மறைவானவை அனைத்தையும் அவன் அறிந்தவன். அவனை விட்டு வானங்களிலும் பூமியிலும் ஒரு அணு கூட, அல்லாஹுக்கு அணு என்று சொன்னால் பிரிக்க முடியாத ஒன்றுக்கு சொல்லுவார்கள். அதை பிரித்து பிரித்து கடைசியில பிரிக்க முடியாமல் ஒன்று இருக்கும் அல்லவா, அந்த ஒன்றுக்குத்தான் ரர்ரா அணு என்று சொல்வார்கள். அல்லாஹ் அதை சொல்லுகிறார், அணு கூட வானங்களில் பூமியில் எங்கிருந்தாலும் சரி அல்லாஹுவை விட்டு அது மறைய முடியாது. அல்லாஹ் சொல்லுகின்றான், அணு மட்டுமல்ல, வலா அஸ்கரு மின் தாலிக்க வலா அக்பர், அதை விட சிறியதாக இருந்தாலும் சரி, அதை விட பெரியதாக இருந்தாலும் சரி, எல்லாம் என்னுடைய பதிவு புத்தகத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அல்லாஹ்வுடைய அறிவின் விசாலம் எப்படிப்பட்டது? சூரா லுக்மானில் அல்லாஹ் சொல்கின்றான், லவ் அன்னமா ஃபில் அர்தி மின் ஷஜரத்தின் அக்லாம் வல் பஹ்ரு யமுத்துஹு மின் பஅதிஹி சப்அத்து அப்ஹுர் மா நஃபிதத் கலிமாத்துல்லாஹ், இந்த பூமியில் உள்ள மரங்களை எல்லாம் எழுதுகோல்களாக மாற்றி, பூமியில் உள்ள மரங்களை எழுதுகோள்களாக மாற்றி,
கடல்களை மைகளாக மாற்றிக்கொண்டே இருந்தாலும் இந்த மைகளும் இந்த மரங்களும் முடிந்துவிடும். அல்லாஹ்வுடைய அறிவு முடியாது. குல்லவ் கானல் பஹர் மிதாதல் லிகலிமாதி ரப்பி லனஃபிதல் பஹர் கப்ல அன் தன்ஃபத கலிமாத் ரப்பி வலவ் ஜிஅனா பிமிஸ்லிஹி மததா. நபியே சொல்லுங்கள், உங்களுடைய ரப்புடைய பெருமையை பேசுங்கள், உங்களுடைய ரப்புடைய இல்மை பற்றி நீங்கள் பேசுங்கள். லவ் கானல் பஹர், கடல் என்னுடைய இறைவனின் இல்மை எழுதுவதற்கு மையாக மாறினால் லனஃபிதல் பஹ்ரு கப்ல அன் தன்ஃபத கலிமாத் ரப்பி, என்னுடைய இறைவனுடைய வார்த்தைகள் என்னுடைய இறைவனுடைய அறிவுகள் முடிவதற்கு முன்பதாக இந்த கடல்கள் எல்லாம் முடிந்துவிடும். எத்துணை கடல்களை நாங்கள் மையாக மாற்றிக்கொண்டிருந்தாலும் சரியே. வலவ் ஜிஅனா பிமிஸ்லிஹி மததா. அன்பிற்குரியவர்களே, அல்லாஹுவை ஓரளவாவது தெரிந்து கொண்டோமா? அல்லாஹுடைய வல்லமையை புரிந்து கொண்டோமா? சாதாரண ஒருவனுக்கு நாம் சிரம் சாய்க்கவில்லை, சாதாரண ஒருவனை அல்லாஹு அக்பர் என்று நாம் சொல்லவில்லை. ஒரு நாளைக்கு எத்துணை முறை அல்லாஹ் அந்த ஏக இறைவன் நமக்கு நினைவூட்டுகின்றான் பாருங்கள். பாங்கிலே சொல்லுகின்றோம், அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர். இகாமத்திலே சொல்லுகின்றோம், அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர். ஒவ்வொரு தொழுகையினுடைய ஒவ்வொரு அசைவிலும் சொல்லுகின்றோம், அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர். சுப்ஹானல்லாஹ், எத்துணை முறை சொன்னாலும் அதை விட அல்லாஹ் மிகப்பெரியவன். வானவர்கள் சொல்கிறார்கள், நபிமார்கள் சொன்னார்கள், உலகத்திலே வாழ்ந்த நல்லவர்கள் சொன்னார்கள், வாழ்கின்ற நல்ல மக்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இனி மறுமை நாள் வரை வரக்கூடிய மக்கள் எல்லாம் அந்த ரப்பை அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று வாழ்நாள் முழுக்க இரவிலும் பகலிலும் சொன்னாலும் கூட அவர்கள் புகழ்வதை விட, அவர்கள் அல்லாஹுவை மகிமைப்படுத்துவதை விட, அவர்கள் அல்லாஹுவை கண்ணியப்படுத்துவதை விட, அவர்கள் அல்லாஹுவின் அறிவை பெருமையை மதிப்பை விளங்கி இருப்பதை விட அந்த அல்லாஹ் அல்லாஹு அக்பர் மிக பெரியவன். சகோதரர்களே, அல்லாஹு அக்பர், அல்லாஹனுடைய ஆற்றல் அவ்வளவு பெரியது. அந்த அல்லாஹ் இந்த அற்ப படைப்பாகிய இந்த மனிதனை ஏன் படைத்தான் தெரியுமா? ஒரு பலவீனமான படைப்பு என்று அல்லாஹ் சொல்கிறான். ஆனால் இந்த பலவீனமான படைப்பை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உயர்ந்த படைப்பு என்று சொல்கின்றான். ஆதமின் சந்ததிகளை நாம் சங்கை செய்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். எந்த படைப்பையும் பற்றி அல்லாஹ் சொல்லவில்லை, மலக்குகளை தவிர. ஆனால் மனிதனை மட்டும் அல்லாஹ் சொல்லுகின்றான், வலக்கத் கர்ரம்னா பனி ஆதம். யோசித்து பாருங்கள், ஏன் தெரியுமா? அல்லாஹ் இந்த உலகத்தில் உள்ள படைப்புகளை எல்லாம் மனிதனுக்காக படைத்து மனிதர்களாகிய நம்மை தனக்காக படைத்தான், தனக்காக படைக்கப்பட்ட படைப்பு. எனவே அல்லாஹ் இந்த மனிதனுக்கு கண்ணியம் தந்தான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிகப்பெரிய வணக்கசாலியாக இருந்த சைத்தானை ஏன் தவித்தான் தெரியுமா? எனது இரு கரங்களால் படைத்த இந்த மனிதனுக்கு நான் சஜிதா செய்ய சொன்னேன், நீ ஏன் சஜிதா செய்யவில்லை? உன்னை சபிக்கின்றன. சபித்தான். சுப்ஹான் அல்லாஹி ரப்பில் ஆலமீன். எப்படிப்பட்ட கண்ணியம் பாருங்கள். வானவர்களை இந்த மனிதனுக்காக அல்லாஹ் சஜிதா செய்ய வைத்தான். வானவர்களை அல்லாஹ் இந்த மனிதனுக்காக சஜிதா செய்ய வைத்தான். இந்த மனிதனுக்கு சரிதா செய்ய மறுத்த சைத்தானை அல்லாஹ் சபித்தான். இன்ன அலைக்கல்லான தயிரா யௌமித்தீன், மறுமை நாள் வரை உன் மீது எனது சாபம் உண்டாகட்டும். உஹ்ருஜ் மின்ஹா மஸ்மூமம் மஸ்மூமம் மத்ஹூரா, இழிவான நிலையில் கேவலப்படுத்தப்பட்ட நிலையில நீ வெளியாகிவிடு என்று அல்லாஹ் சொன்னான். இந்த கரஜீம், நீ சபிக்கப்பட்டாய், தூக்கி எறியப்பட்டாய் என்று அல்லாஹ் சொல்கிறான். அன்பிற்குரியவர்களே, யோசித்து பார்த்தோமா நாம் இந்த பூமியில ஏன் படைக்கப்பட்டோம் என்பதாக? அல்லாஹ் சொல்கின்றான், வமா கலத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். நாம் இந்த பூமியில படைக்கப்பட்டிருப்பது அல்லாஹுவை வணங்குவதற்காக, அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாடுகளை செய்வதற்காக, ரப்பை பெருமைப்படுத்துவதற்காக, ரப்பினுடைய இபாதத்திற்காக நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். இன்னொரு நோக்கம் இல்லை சகோதரர்களே. யார் ஒருவர் தான் படைக்கப்பட்டதற்கு அல்லாஹுவை வணங்குவதை தவிர வேறொரு நோக்கம் இருக்கிறது என்று எண்ணினார்களோ அவர்கள் அல்லாஹுவிற்கு இணை ஏற்பட்டு விட்டார்கள். அல்லாஹ் நம்மை படைத்ததனுடைய ஒரே நோக்கம் என்ன? அவன் ஒருவனை வணங்க வேண்டும், வணங்க வேண்டும், வணங்க வேண்டும். வணக்கமே வாழ்க்கையாக மாற வேண்டும், வாழ்க்கையே வணக்கமாக மாற வேண்டும். அல்லாஹுவை தவிர வேறு யாரையும் வணங்க கூடாது, வணங்கப்படக்கூடாது. அல்லாஹுவை தவிர வணங்கப்படக்கூடிய அனைத்தும் பொய், பொய், பொய். அவற்றுக்கு எந்த ஆற்றலும் இல்லை, சக்தியும் இல்லை, அவை உயிர்ப்பிக்கவில்லை, உயிரை எடுக்க முடியாது. வானத்தை அவை படைக்கவில்லை, பூமியை படைக்கவில்லை, நமக்கு இரணத்தை கொடுக்கவில்லை. இவை அனைத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரே இறைவன் அல்லாஹ் தான் படைத்தான். அவனைத்தான் வணங்க வேண்டும். அல்லாஹ் சொல்கின்றான், சூரத்துல் பையனாவில் அல்லாஹ் சொல்கின்றான், உங்களுக்கு கட்டளையிடப்பட்டதெல்லாம், உங்களுக்கு நான் கட்டளையிட்டதெல்லாம் என்ன தெரியுமா? அல்லாஹுவை வணங்குங்கள், வணக்க வழிபாடுகளை அவனுக்கு கலப்பட்டதாக ஆக்கி சேர்க்கக்கூடாது, கூட்டு சேர்க்கக்கூடாது. அல்லாஹுவையும் வணங்குவேன், ஏக இறைவன் கடவுளையும் ஏற்றுக்கொள்வேன், இன்னும் பல குட்டி சிலைகளையும் ஏற்றுக்கொள்வேன், இன்னும் பல தெய்வங்களையும் ஏற்றுக்கொள்வேன், மலக்குகளையும் ஏற்றுக்கொள்வேன், நபிமார்களையும் வணங்குவேன், அவுலியாக்களையும் வணங்குவேன், மரத்தை செடியை கொடி முடியாது. சகோதரர்களே, இஸ்லாம் இன்ன தீன இன்ட அல்லாஹில் இஸ்லாம், அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரே வழிபாடு என்ன? அல்லாஹ் ஒருவனை மட்டும் வணங்க வேண்டும் என்ற வழிபாடு. அவனுக்கு இணை வைக்க கூடாது. அல்லாஹ் சொல்கின்றான், வணக்க வழிபாடுகளை கலப்பற்றதாக ஆக்கி அல்லாஹுவை வணங்க வேண்டும் என்ற கட்டளை தான் உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. அன்பிற்குரியவர்களே, இந்த கட்டளை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு விசேஷமாக அல்லாஹ் சொல்லுகின்றான். அல்லாஹு அக்பர். சூரா ஜுமர் 11வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகின்றான், குல் قل اني امرت ان اعبد الله مخلصا له الدين. நபியே சொல்லுங்கள், உங்களை பற்றி வெளிப்படையாக சொல்லுங்கள், அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்க வேண்டும், வணக்க வழிபாட்டை அவனுக்கு கலப்பற்றதாக தூய்மையாக ஆக்கி வைக்க வேண்டும் என்று எனக்கு கட்டளையிடப்பட்டுள்ளது. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்று அல்லாஹ் எனக்கு கட்டளையிட்டிருக்கிறான். அல்லாஹுவை தவிர வணங்கக்கூடிய மக்களே, ஃபஅபுது மா ஷிஅதும், எதை வேண்டுமானாலும் வணங்கி பாருங்கள். கற்களை வணங்குகிறீர்களா, மனிதர்களை வணங்குகிறீர்களா, இறந்தவர்களை வணங்குகிறீர்களா, மரத்தை வணங்குகிறீர்களா, வணங்கி பாருங்கள், அவை உங்களுக்கு எந்த பலனையும் தராது. ஃபஅபுது மா ஷிஅதும் மின் துனிஹி. அல்லாஹ் அக்பர். நமக்கு அல்லாஹ் இட்ட கட்டளை என்ன? அல்லாஹுவை வணங்க வேண்டும் என்பது மட்டுமல்ல, வணக்க வழிபாடுகளை அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே செய்ய வேண்டும். அல்லாஹுவை வணங்க வேண்டும், அல்லாஹுவை வணங்க வேண்டும் என்றால் என்ன? வணக்க வழிபாடுகளை அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே செய்ய வேண்டும். வணக்க வழிபாடுகளை அல்லாஹுவை தவிர யாருக்கும் செய்யக்கூடாது. வணக்க வழிபாடுகள் அல்லாஹுவை தவிர வேறு யாருக்கும் செய்யப்படக்கூடாது. அல்லாஹுவை தவிர வணங்கப்படக்கூடிய அனைத்தும் பொய், அவற்றை மறுக்க வேண்டும். இந்த உறுதிதான் நம்முடைய இறை நம்பிக்கை என்று அல்லாஹ் பறைசாற்றுகின்றான். இந்த ஒன்றை உறுதிப்படுத்துவதற்குத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த பூமியிலே தூதர்களை அனுப்பினான். தூதர்களை அனுப்பப்பட்டதனுடைய நோக்கம் ஆட்சி செலுத்துவதற்காக வேண்டி அல்ல, அதிகாரத்திற்காக வேண்டி அல்ல, சட்டங்களுக்காக வேண்டி கிடையாது. அல்லாஹ் சொல்லுகின்றான், சூரத்துல் அன்பியா 21வது அத்தியாயத்தினுடைய 25வது வசனம். அல்லாஹ் அக்பர். இன்று முஸ்லிம்களிலே பலர் தாங்கள் படைக்கப்பட்ட நோக்கத்தை அறியாமல் ஆட்சி செய்ய வேண்டும், ஆட்சிக்காக படைக்கப்பட்டோம் என்று சண்டை செய்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் அக்பர். இந்த பூமியிலே தௌஹீதை நிலைநாட்டுவதற்கு நாம் படைக்கப்பட்டோம், ஏக இறைவனின் பக்கம் அழைப்பதற்காக படைக்கப்பட்டோம், அல்லாஹுவை வணங்க வேண்டும் என்று மக்களுக்கு சொல்வதற்காக படைக்கப்பட்டோம், ஆட்சிக்காக அதிகாரத்திற்காக அல்ல. அல்லாஹ் சொல்கின்றான், நபியே நபியே, உங்களுக்கு முன்பு நாம் எந்த தூதர்களை எல்லாம் அனுப்பினோமோ அந்த தூதர்களுக்கு வஹியின் மூலமாக நான் சொன்ன கட்டளை என்ன தெரியுமா? லா இலாஹ இல்லா அன, என்னை தவிர வணக்கத்திற்கு தகுதியானவன் யாரும் இல்லை. என்னை மட்டுமே வணங்குங்கள், என்னை மட்டுமே வணங்குங்கள், என்னை மட்டுமே வணங்குங்கள். நபி நூஹ் அல்லாஹ்வுடைய தூதர், முதல் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களை பார்த்து என்ன சொன்னார்கள்? யா கௌமி அபுதுல்லாஹ், என் சமுதாயமே அல்லாஹுவை வணங்குங்கள். மாலகும் மின் இலாஹின் கைரு, அல்லாஹுவை தவிர உங்களுக்கு வணங்க தகுதியானவன் வேறு யாரும் இல்லை. வாருங்கள் அல்லாஹ்வின் ஆட்சி அமைப்போம் என்று சொல்லவில்லை, வாருங்கள் அரசாங்கத்தை அமைப்போம் என்று சொல்லவில்லை, வாருங்கள் இந்த பூமியிலே அல்லாஹ்வின் அரசாங்கத்தை நிறுவுவோம் என்று சொல்லவில்லை. என்ன சொன்னார்கள்? தங்களது மக்களை பார்த்து, யா கௌமி அபுதுல்லாஹ், என் சமுதாயமே அல்லாஹுவை வணங்குங்கள், ஏகனாக அவனை ஏற்று ஏற்றுக்கொண்டு அவனுக்கே சிரம் சாயுங்கள். நபி நூஹ் மட்டுமல்ல, நபி சாலிஹ் சொன்னார்கள், யா கௌமி அபுதுல்லா மாலக்கும் மின் இலாஹின் கைரு. நபி ஹூத் சொன்னார்கள், யா கௌமி அபுதுல்லா மாலக்கும் மின் இலாஹின் கைரு. நபி ஷுஐப் சொன்னார்கள், யா கௌமி அபுதுல்லா மாலக்கும் மின் இலாஹின் கைரு. நபி லூத் சொன்னார்கள், யா கௌமி அபுதுல்லா மாலக்கும் மின் இலாஹின் கைரு. நபி இப்ராஹிம் சொன்னார்கள், யா கௌமி அபுதுல்லா மாலக்கும் மின் இலாஹின் கைரு. நபி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யா கௌமி அபுதுல்லா மாலக்கும் மின் இலாஹின் கைரு. தௌஹீத் தௌஹீத் தௌஹீத், அல்லாஹ்வை வணங்க வேண்டும், அவர் ஒருவனையே வணங்க வேண்டும். இதுதான் அல்லாஹ்வுடைய நோக்கம், இதுதான் முஸ்லிம்களுடைய லட்சியம். இதற்காக தான் முஸ்லிம்கள் படைக்கப்பட்டார்கள், இதற்காக தான் இறை தூதர்கள் அனுப்பப்பட்டார்கள். அல்லாஹ் சொல்கின்றான் சூரத்துல் நஹ்லுடைய 36வது வசனத்திலே, வலக்கத் பஅத்னா ஃபீ குல்லி உம்மத்தின் ரசூலன் அனஅபுதுல்லாஹ் வஜ்தனிபுத் தாகூத். ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் நாம் தூதரை அனுப்பினோம், எதற்காக? அன்பிற்குரிய சகோதரிகளே சகோதரர்களே, சிந்தித்து பாருங்கள், குரானை எடுத்து படித்து பாருங்கள். வழிகெடுக்கக்கூடிய தலைவர்களுக்கு பின்பு நீங்கள் சென்று உங்களது வாழ்க்கைகளை வீணடித்துக் கொள்ளாதீர்கள், இஸ்லாமை விட்டு வெளியேறி விடாதீர்கள். அல்லாஹ் சொல்கிறான், உங்களை நான் அனுப்பிய நோக்கம், தூதர்களை நான் அனுப்பிய நோக்கம் என்னவென்று, ஒவ்வொரு உம்மத்திலும் நாம் தூதரை அனுப்பினோம், எதற்கு தெரியுமா? அன்அபுதுல்லாஹ், அல்லாஹ்வை வணங்குங்கள், அல்லாஹ்வை வணங்குங்கள், அல்லாஹ்வை வணங்குங்கள். வஜ்தனிபுத் தாகூத், அல்லாஹ்வை தவிர வணங்கப்படக்கூடிய அனைத்தையும் விட்டு விலகிக் கொள்ளுங்கள், முற்றிலுமாக விலகி விடுங்கள். எந்த உறவும் உங்களுக்கு இருக்கக்கூடாது. சுப்ஹானல்லாஹ் ரப்பில் ஆலமீன். யாருக்கு அல்லாஹ் சொல்கின்றான்? இதற்கு முன்பு அனுப்பப்பட்ட தூதர்களுடைய வருகையின் நோக்கத்தை பற்றி அல்லாஹ் சொல்கின்றான். உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹ் என்ன சொல்கிறான் தெரியுமா? முஹம்மதை ஏற்றுக்கொண்ட சமுதாயமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று சாட்சி அளித்த சமுதாயமே, உங்களை இந்த நாட்டிலே சண்டை செய்வதற்காக, ரத்தங்களை ஓட்டுவதற்காக, பொருள்களை சூறையாடுவதற்காக, அமைதியை குலைப்பதற்காக அல்லாஹ் அனுப்பவில்லை. அல்லாஹ் சொல்கின்றான், குன்தும் கைர உம்மத்தின் உக்ரிஜத் லின்நாஸ் தஅமுரூன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர் வ தூமினூன பில்லாஹ் வ லவ் ஆமன அஹ்லுல் கிதாபி லகான கைரல் லஹும். அல்லாஹ் சொல்கிறான், முஹம்மதின் சமுதாயமே, நீங்கள் சமுதாயங்களில் எல்லாம் சிறந்த சமுதாயம். அல்லாஹ் அக்பர். நாம் அனுப்பப்பட்டதனுடைய நோக்கம் என்ன? அல்லாஹ் சொல்கின்றான், மக்களுக்காக நீங்கள் அனுப்பப்பட்டீர்கள், மக்களின் நன்மைக்காக அனுப்பப்பட்டீர்கள். உங்களுடைய பணி என்ன? மக்களுக்கு நன்மையை சொல்லுவீர்கள், மக்களை தீமையிலிருந்து தடுப்பீர்கள் என்று கூறிவிட்டு மூன்றாவதாக அல்லாஹ் சொல்கின்றான், அல்லாஹுவை நீங்கள் நம்பிக்கை கொள்கின்றீர்கள் என்பதாக. இந்த இடத்திலே சகோதரர்களே, ஈமானை மூன்றாவதாக சொல்லி ஈமானுடைய அடிப்படை கடமையாகிய அழைப்பு பணியை ஓர் இறைவனின் பக்கம் அழைத்து இணை கற்பித்தலை விட்டு மக்களை தடுப்பதை இந்த சமுதாயத்தினுடைய அடையாளமாக, இந்த சமுதாயத்தினுடைய இலக்கணமாக, இந்த சமுதாயத்தை விட்டு பிரித்து பார்க்க முடியாத பண்பாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இன்று அந்த அழைப்பு பணியை விட்டுவிட்டு, அந்த அழைப்பு பணியை சமுதாயத்திற்கு மத்தியிலே செய்வதை விட்டுவிட்டு, மக்களுக்கு நன்மையை ஏவுவதை விட்டுவிட்டு, இந்த முஸ்லிம்கள் தங்களுடைய லட்சியங்களை நோக்கங்களை சிந்தனைகளை சிதறடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் நம் அனைவரையும் நேர்வழிக்கு திருப்புவானாக. அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹுவை மட்டுமே வணங்க வேண்டும் என்று அனுப்பப்பட்ட நபிமார்கள் அழைப்பு பணி செய்தார்கள். இந்த பூமியிலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அல்லாஹ்வுடைய தூதர் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் முதன் முதலாக அனுப்பப்படுகிறார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிலிருந்து இந்த பூமியிலே ஷிர்க், இணை கற்பித்தல் என்ற பாவம் இல்லை. எல்லா மக்களும் அல்லாஹுவை வணங்கிக் கொண்டிருந்தார்கள். அல்லாஹ் ஒருவனிடத்திலே உதவி தேடினார்கள். கஷ்டமோ நஷ்டமோ துன்பமோ துயரமோ சந்தோஷமோ துக்கமோ எதுவாக இருந்தாலும் ரப்பே அல்லாஹுவே என்று அல்லாஹுவை முன்னோக்கி கொண்டிருந்தார்கள். ஷைத்தான் அல்லாஹுவிடத்திலே சபதமிட்டு வந்திருந்தான். அல்லாஹ்விடத்திலே அவன் சபதம் செய்திருந்தான், அல்லாஹ்விடத்திலேதான் என் இறைவனே, உனது அடியார்களில் ஒரு குறிப்பிட்ட மக்களை நான் வழிகெடுத்தே தீருவேன், அவர்களுக்கு ஆசைகளை ஊட்டுவேன், அவர்களுக்கு இணை கற்பித்தலை பற்றி சொல்லுவேன், அவர்கள் சிறைகளுக்கும் மனிதர்களுக்கும் அவர்கள் தங்களுடைய கால்நடைகளை நேர்ச்சி செய்வார்கள், அதனுடைய காதுகளை வெட்டிக் கொள்வார்கள், அல்லாஹ்வுடைய படைப்புகளை அவர்கள் மாற்றிக்கொள்வார்கள். சொல்வார்கள். அல்லாஹ்வுக்கு அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, சைத்தான் நம்முடைய எதிரி, அதை விளங்கிக் கொள்ளுங்கள். இந்த உலகத்திலே யாரும் நமக்கு எதிரி கிடையாது, சைத்தான் நம்முடைய எதிரி. இவன் அல்லாஹ்விடத்தில் என்ன சேலஞ்ச் செய்துவிட்டு வந்திருக்கிறான், நம்மை நரக நெருப்பிலே தள்ள வேண்டும் என்பதற்காக. குற்றங்களில் எந்த குற்றத்தை செய்தாலும் சரி, அல்லாஹ் மன்னித்து விடுவான். அல்லாஹ் மன்னிக்காத ஒரே ஒரு குற்றம்தான் அல்லாஹ்விற்கு சமமாக இன்னொருவரை வணங்குவது, அல்லாஹ்வை விட்டுவிட்டு இன்னொருவரை வணங்குவது. அல்லாஹ்விற்கு செய்ய வேண்டிய வணக்க வழிபாடுகளில் அவனுக்கு சமமாக ஒருவரை கூட்டாக்கிக் கொள்வது. பல பாவங்களை கொண்டு ஆதமின் சந்ததிகளை வழிகெடுத்த சைத்தான், இவற்றையெல்லாம் அல்லாஹ் மன்னித்து விடுவானே, மன்னிக்க முடியாத ஒரு குற்றத்திலே இவர்களை தள்ள வேண்டும் என்பதற்காக ஷிர்க் இணை கற்பித்தலை பற்றி யோசிக்க ஆரம்பித்தான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமுதாயத்திற்கு அவன் வருகிறான். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்து நூஹிலே சொல்லுகின்றான், வகாலு லா தஸ்ரன்ன வத்தவ வ லா சுவாஉ வ லா யகூஸ வ யஊக வ நஸ்ரா வ கத் அதல்லு கஸீரா. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமுதாயத்திற்கு சைத்தான் தோற்றம் அளிக்கிறான். அவர்களிலே இறந்துவிட்ட நல்லவர்களை பற்றி நினைவூட்டுகின்றான். உங்களுடனே உயிருடன் வாழ்ந்து இறந்துவிட்ட என்னென்ன நல்லவர்களை பற்றி நீங்கள் என்ன கருதுகிறீர்கள், உங்களுடைய எண்ணம் என்ன, அவர்கள் உங்களிலே எப்படி இருந்தார்கள் என்பதாக அந்த மக்கள் சொல்லுகின்றார்கள். ஆஹா, அவர்களா எப்படிப்பட்ட நல்லடியார்கள், அல்லாஹுவை வணங்கினார்கள், தொழுதார்கள், நல்ல மக்களாக வாழ்ந்தார்களே என்பதாக. அப்பொழுது சைத்தான் அவர்களிடத்திலே கூறினான், ஆஹா, அவர்களை நினைக்கும் பொழுதே உங்களுக்கு அல்லாஹ்வுடைய நினைவு வருகிறது, அவர்களை நீங்கள் படமாக வரைந்து கொண்டால், கவனமாக கேளுங்கள், அவர்களை நீங்கள் படமாக வரைந்து கொண்டால் அவர்களுடைய நினைவு உங்களுக்கு இருக்கும் போதெல்லாம், அந்த படங்களை நீங்கள் பார்க்கும் போதெல்லாம் அல்லாஹுடைய நினைவு உங்களுக்கு அதிகமாக வருமே. மக்கள் பார்த்தார்கள், ஆஹா, இது என்ன ஒரு நல்ல கருத்தாக இருக்கிறது என்பதாக அந்த இறந்துவிட்டு தங்களுடைய மூதாதைகளுக்கு உருவங்களை வரைய ஆரம்பித்தார்கள். அவற்றை தங்களுடைய வீடுகளிலே பொது இடங்களிலே நிறுவிக்கொண்டார்கள். அதை பார்க்கும் பொழுதெல்லாம் அல்லாஹுவை வணங்கினார். உருவங்களை வணங்கவில்லை, அந்த படங்களை வணங்கவில்லை, அல்லாஹுவை வணங்கினார்கள். இப்படியே ஒரு தலைமுறை முடிகிறது. அடுத்த தலைமுறை சைத்தான் வருகிறான், இப்படி நீங்கள் உருவங்களை வரைந்து வைத்திருக்கிறீர்களே, மழையிலே வெயிலிலே இந்த உருவங்களை அழித்து விடுகின்றன, இவற்றை நீங்கள் சிலைகளாக செதுக்கிக் கொள்ளலாமே, அதுக்கு சற்று நிரந்தரமாக இருக்குமே, உங்களுக்கு அழுகினால் அது பலன் தருமே என்பதாக சிலைகளாக வடிக்கும்படி அந்த அந்த மனிதர்களுக்கு கட்டளை இடுகின்றார். அந்த மனிதர்களாக இது ஒரு நல்ல யோசனையாக இருக்கிறது என்று அந்த படங்களை, உருவப்படங்களை சிலைகளாக மாற்றி தங்களுடைய வீடுகளிலே, கடைகளிலே, தங்களுடைய வியாபார தலங்களிலே, தங்களுடைய பொது இடங்களிலே நிறுவிக்கொண்டார்கள். செல்வார்கள், அதை பார்க்கும் பொழுதெல்லாம், ஆஹா, நம்முடைய பெரியவர், நம்முடைய தந்தை அல்லது நம்முடைய மூதாதை அல்லாஹ்வை வணங்கிய நல்லவர், அவரை கொண்டு நாமும் மாற வேண்டுமே என்று அல்லாஹ்வை நினைப்பார்கள். இப்படி ஒரு தலைமுறை கடந்து கொண்டிருக்கிறது. அடுத்த தலைமுறை ஒன்று உருவாகி கொண்டிருக்கிறது. என்ன, நம்முடைய தந்தை அந்த சிலை பக்கமாக போகும் பொழுது உடனே நிற்கிறார், சற்று பயம் வெளிப்படுகிறது, அதை பார்த்து ஏதோ சொல்லுகிறார், அதை பார்த்த உடனே அவரிடத்தில் ஒரு மாற்றம் ஏற்படுகிறது, அந்த சிலையை பார்த்த உடனே அவர் அமைதியாக விடுகிறார், அதற்கு பின்பு அவர் எந்த தப்பான காரியத்தையும் செய்வது கிடையாது, நல்ல காரியங்களை அதிகமாக செய்கிறார், அந்த சிலைக்கு முன்பு பணிவாக இருக்கிறாரே என்பதாக ஒரு சிறுவர்களுடைய அடுத்த தலைமுறையினுடைய ஒரு கூட்டம் அதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த தந்தைகளுடைய இந்த இந்த ஜெனரேஷன் மூத்தவர்களாக இருந்தவர்கள் தங்களுடைய குழந்தைகளுக்கு இந்த சிலைகள் என்ன, அதனுடைய உண்மைகள் என்ன, அவற்றிற்கு முன்பு நாம் ஏன் இப்படி நிற்கிறோம் என்பதை பற்றி எல்லாம் எந்த விவரத்தையும் சொல்லவில்லை, எந்த விவரத்தையும் சொல்லவில்லை. அடுத்து இந்த தலைமுறை முடிகிறது. சிறுவர்களாக இருந்தவர்கள் வாலிபர்களாக மாறி இப்பொழுது பெரியவர்களாக இவர்கள் மாறுகிறார்கள். சைத்தான் வருகிறான், சைத்தான் சொல்லுகிறான், மக்களே, இதோ பாருங்கள், இந்த சிலைகள் எல்லாம் இவற்றை தான் உங்களுடைய மூதாதைகள் வணங்கிக் கொண்டிருந்தார்கள், இவற்றிடம்தான் தங்களுடைய தேவைகளை கேட்டுக் கொண்டிருந்தார்கள். ஆம், இறைவன் ஒருவன் தான், இறைவன் ஒருவன் தான், படைத்தவன் அவன் தான். ஆனால் அவனை அணுக வேண்டுமா, அவனுடைய கொடைகளை பெற வேண்டுமா, அவனிடத்திலே உணவு வாங்க வேண்டுமா, அவனிடத்திலே உங்களுக்கு தேவைகள் நிறைவேற்றப்பட வேண்டுமா, இந்த சிலைகளை கண்ணியப்படுத்துங்கள், இந்த சிலைகளுக்கு வணக்க வழிபாடுகளை செய்யுங்கள் என்பதாக அவர்களை திசை திருப்பினார். ஷிர்க் என்பது அல்லாஹுவை மறுத்துவிட்டு அவர்கள் சிலைகளை வணங்கவில்லை, அல்லாஹுவை ஏற்றுக்கொண்டார்கள், அல்லாஹுவை ஏற்றுக்கொண்டார்கள், அல்லாஹுவை ஏற்றுக்கொண்டு வணக்க வழிபாடுகளை சிலைகளுக்கு செய்தார்கள், அல்லாஹுவை அடைவதற்கு சிலைகள் ஒரு துணை என்று எண்ணினார்கள். அன்பிற்குரியவர்களே, இந்த நேரத்தில் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ
நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை தூதராக அனுப்பி சிலைகள் இணை வைப்பை எதிர்த்து பிரச்சாரம் செய்யும்படி ஏகத்துவத்தின் பக்கம் அழைக்கும்படி அல்லாஹ் கட்டளையிட்டு அனுப்புகின்றான். பாருங்க இன்று என்ன ஆனது, நம்முடைய சமுதாயத்திலே இருக்கக்கூடிய நிலைமைகள் என்ன. ஒரு காலத்திலே நல்லவர்களை மதித்தார்கள், எப்போதும் மதிக்க வேண்டும். அடுத்து என்ன செய்தார்கள், நல்லவர்களை மதிக்க வேண்டுமா, நல்லவர்களின் மீது அன்பு இருக்கிறதா. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்றானே, அவுலியாக்களை உயர்த்தி. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவுலியாக்களை பற்றி உயர்வாக சொல்லியிருக்கின்றார்களே, அவர்களை கண்ணியப்படுத்துவது என்றால் அவர்களுடைய வாழ்நாளில் மட்டுமல்ல, அவர்கள் இறந்துவிட்ட அவர்களுடைய அடக்கத்தலங்களையும் நாம் கண்ணியப்படுத்த வேண்டும். எப்படி வந்தது, அவர்களை கண்ணியப்படுத்துவது என்றால் அவர்களுடைய கபர்களையும் கண்ணியப்படுத்த வேண்டும் என்று ஷைத்தான் அவர்களுக்கு கூறினான். அல்லாஹ்வுக்கு நான் சொல்லுகிறேன் என்று யாரும் கோபித்துக் கொள்ளாதீர்கள். யாருடைய உள்ளங்களை புண்படுத்துவதற்காகவோ, யாருடைய மனங்களையும் யாருடைய உள்ளங்களையும் நோவினைப்படுத்துவதற்காக நான் சொல்லவில்லை. உண்மையை சற்று விளங்கிக் கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள். இந்த தர்கா வழிபாடுகள், கபர்களுடைய வழிபாடுகள் எப்படி சமுதாயத்திலே வந்தது. ஆரம்பத்திலே ஜியாரத்து செய்ய வேண்டும், நல்லோர்கள் பெரியோர்கள் அடங்கி இருக்கக்கூடிய கபர்களை மக்கள் அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும் என்ற எண்ணத்திலே அந்த கபர்களை உயர்வாக கட்டினார்கள். ஆரம்பத்திலே இஸ்லாமுடைய இஸ்லாமியர்களிடத்திலே கபர்களை உயர்வாக கட்டுவதோ கபர்களை பக்காவாக கட்டுவதோ நம்முடைய முஸ்லிம்களுடைய வழக்கம் அல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கபரை பாருங்கள், அவர்களுடைய கபரை பாருங்கள், அபூபக்கருடைய கபரை பாருங்கள் ரழியல்லாஹு அன்ஹு, உமருடைய கபரை பாருங்கள், உஸ்மான் அலி ரழியல்லாஹு அன்ஹும், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்கள், அவர்களுடைய மகள்கள், அவர்களுடைய தோழர்களுடைய கபரை பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எனது கபரை உயர்த்தி கட்டாதீர்கள் என்பதாக. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கட்டளை மட்டும் இல்லை என்றால் அவர்களுடைய கபர் மக்கள் பார்க்கும்படி உயர்வாக கட்டப்பட்டிருக்கும் என்று அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா சொல்லுகின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதரை கண்ணியப்படுத்துவதை விடவா, இந்த உம்மத்திலே அபூபக்கருடைய கண்ணியத்தை விடவா, உமர் உஸ்மான் அலி இன்னும் அந்த நபித்தோழர்களுடைய கண்ணியத்தை விடவா, ஒரு நல்லவருடைய கண்ணியம் உயர்ந்து விட முடியும். அவர்களுடைய கபரை பாருங்கள். என்ன செய்தார், நல்லோர்கள் அவர்களை பார்ப்பதற்காக தூரமான இடத்திலிருந்து வருகிறார்கள். இந்த கபர்கள் இப்படி மண்ணோடு மண்ணாக, 100 கபர்களிலே ஒரு கபராக இருந்தால் எப்படி அடையாளம் காண முடியும், அதை சற்று கட்டுங்கள் என்று சொன்னார்கள், கட்டினார்கள். அடுத்து வரக்கூடிய மக்கள் வெயிலிலே அவதிப்படுகிறார்கள், மழையிலே நனைகிறார்கள், சற்று அதை கோபுரமாக எழுப்புங்கள், மக்கள் நிழலிலே இருந்து கொண்டு மக்கள் மழையை விட்டு பாதுகாத்துக் கொண்டு ஜியாரத்து செய்துவிட்டும் என்று சொன்னார்கள். கோபுரமாக கட்டப்பட்டது. அடுத்து அங்கிருந்து வரக்கூடியவர்கள் வெளியூரில் இருந்து வந்தார்கள், உடனடியாக இரவிலே பயணம் செல்ல முடியவில்லை, அங்கேயே தங்குவோம் என்பதாக ஓரிரு நாட்கள் தங்கினார்கள். அல்லாஹ் அக்பர். அடுத்து என்ன ஆனது, அந்த கபர்களை பராமரிப்பதற்காக சிலர் அங்கே தோன்றினார்கள், அவர்களுடைய பிறப்பிற்காக வேண்டி சமுதாயத்தினுடைய ஈமானை பறித்தார்கள், அதன் பெயரிலே பல கட்டுக்கதைகளை கட்டினார்கள். கடைசியிலே என்ன ஆனது, ஜியாரத் என்று வந்தது கடைசியிலே இபாதத்தாக மாறிவிட்டது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஸஹீஹுல் புகாரியினுடைய அறிவிப்பு, லா துஷத்துர் ரிஹால் இல்லா இலா சலாசதி மசாஜித் அல் மஸ்ஜிதுல் ஹராம் வ மஸ்ஜிதி ஹாதா வல் மஸ்ஜிதுல் அக்ஸா. பயணங்கள் வணக்கங்களை நாடி புண்ணியத்தை நாடி எங்கும் மேற்கொள்ள கூடாது 3 பள்ளிகளுக்கே தவிர. ஒன்று, அல்லாஹ்வுடைய கஅபா அமைந்திருக்கக்கூடிய அல் மஸ்ஜிதுல் ஹராம், தங்கிக்குரிய மக்கா நகரின் புனித பள்ளிவாசல். இரண்டாவது, என்னுடைய பள்ளிவாசல், மஸ்ஜிதி மஸ்ஜிதி மஸ்ஜிதி, அல்லாஹ்வுடைய தூதருடைய பள்ளிவாசல். அன்பிற்குரியவர்களே, கபர்களை கண்ணியப்படுத்தி கபர்களுடைய கண்ணியங்களை உள்ளத்தில் கொண்ட இந்த சமுதாயம் நபியினுடைய பள்ளியின் மகத்துவத்தை அறியவில்லை, காபாவின் மகத்துவத்தை அறியவில்லை. பார்க்கிறோம் பலர் காபாவிலே சென்று கூட அவர்களுக்கு உணர்வுகள் ஏற்படுவது கிடையாது, காபாவிலே சென்று கொண்டு அவர் சென்று கூட அவர்களுடைய ஈமான் அதிகரிப்பது கிடையாது. அதே சமயத்திலே தர்காக்களுக்கு சென்றால், அதே சமயத்திலே நல்லவர்கள் அடங்கி இருக்கக்கூடிய கபர்களுக்கு சென்றால் அவர்கள் அடையக்கூடிய பரவசத்தை பாருங்கள், அவர்களுடைய பக்தியை பாருங்கள், அவர்களுடைய அழுகையை பாருங்கள், அவர்களுடைய பணிவை பாருங்கள். அல்லாஹ்வுடைய பள்ளிக்கு முன்பதாக நின்று கொண்டு அல்லாஹ் அக்பர் என்று சொல்லும் பொழுது வராத பணிவுகள் எல்லாம் பயங்கள் எல்லாம் அந்த கபர்களுக்கு முன்பதாக அவர்களுக்கு வருகிறதே. யோசித்து பாருங்கள், இது ஷைத்தானுடைய சதி செயல் இல்லை என்றால் வேறு எதுவாக இருக்க முடியும் என்பதாக. அல்லாஹ் அக்பர். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்,
புனிதத்தை நாடி நன்மையை நாடி பயணம் செய்ய வேண்டுமா? மூன்று பள்ளிகளுக்கு மட்டும்தான் நீங்கள் பயணம் செய்ய வேண்டும். மூன்று பள்ளிகளுக்கு மட்டும்தான் நீங்கள் பயணம் செய்ய வேண்டும். அல்லாஹ்வுடைய சங்கைக்குரிய காபாவின் பள்ளிவாசல் அல் மஸ்ஜிதுல் ஹராம், என்னுடைய மதீனாவின் பள்ளிவாசல், மூன்றாவது பைத்துல் முகத்தத்தில் இருக்கக்கூடிய அல் மஸ்ஜிதுல் அக்ஸா. இந்த மூன்றை தவிர முஸ்லிம் புனிதத்தை நாடி எந்த இடத்திற்கும் செல்லக்கூடாது, எந்த பள்ளிவாசலுக்கும் செல்லக்கூடாது. தொழுகையா உங்களுடைய மொஹல்லாவுடைய பள்ளியிலே தொழ வேண்டும், ஜும்மாவுடைய தொழுகையா ஊருடைய ஜும்மா பள்ளிவாசலிலே தொழ வேண்டும். இதை நாடி நன்மை அதிகமாக கிடைக்கும், புனிதம் கிடைக்கும், பரக்கத்து கிடைக்கும், அல்லாஹ் துஆக்களை அங்கீகரிப்பான் என்று வேறு எந்த இடத்திற்கும் நீங்கள் செல்லக்கூடாது. முதலாவது மாறுபாடு இந்த ஹதீஸிற்கு சமுதாயம் செய்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபர்களை ஜியாரத்து செய்ய சொன்னார்கள், மறுக்கவில்லை. ஆனால் அந்த ஜியாரத்திற்காக வேண்டி பயணம் மேற்கொள்ள சொல்லவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியாதா இப்ராஹிம் நபியுடைய கபர் எங்கே இருக்கிறது என்பதாக, இஸ்மாயில் நபியுடைய கபர் எங்கே இருக்கிறது என்பதாக, மூசா மற்றும் நபிமார்களுடைய கபர்கள் எங்கே இருக்கிறது என்று அவர்களுக்கு தெரியாதா? யோசித்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறைந்ததற்கு பிறகு வரலாற்றுகளிலே ஹதீஸுகளுடைய நூல்கள் ஆயிரக்கணக்கிலே இருக்கின்றன. ஒரு ஹதீஸை எடுத்து காட்டுங்கள். நபி தோழர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மறைவுக்கு பின்பு பூமியிலே பல இடங்களுக்கு சென்றார்கள். துருக்கியா சென்றார்கள், யூரோப்பா சென்றார்கள், ஷாம் சென்றார்கள், சிரியா சென்றார்கள், பலஸ்தீன் சென்றார்கள், ஈராக் சென்றார்கள். வாழ்க்கையிலே ஒரு முறை இந்த பூமியிலே அல்லாஹ்விற்கு அடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தோழருக்கு ஒரு உயிர் தங்களுடைய உயிரை விட பிரியமானதா இருக்கும் என்று சொன்னால் அது ஹபீப் ரப்பில் ஆலமீன் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உயிராகத்தான் இருக்கும். அவர்களுக்காக வேண்டி தங்களை பிணமாக ஆக்கினார்கள், தங்களது குழந்தைகளை எத்தீமாக ஆக்கினார்கள், தங்களது சொத்துக்களை திறந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உடம்பிலே ஒரு முழு சைப்பதை கூட அந்த தோழர்கள் தாங்கிக் கொள்ளவில்லை. துடித்தார்கள், துடித்தார்கள், வரக்கூடிய அம்புகளை கையிலே தாங்கினார்கள், இதயத்திலே தாங்கினார்கள். எத்துணை உயிர் நம்முடைய நபிக்காக வேண்டி அர்ப்பணமாக இருக்கும், எத்துணை குழந்தைகள் நம்முடைய நபிக்காக வேண்டி எத்தீம்களாக இருக்கும், எத்தனை பெண்கள் நம்முடைய நபிக்காக கைம்பெண்களாக மாறியிருப்பார்கள், விதவைகளாக மாறியிருப்பார்கள். யோசித்து பாருங்கள். ஆனால் நம்முடைய சமுதாயம், இந்த சமுதாயத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, கைருல் குருன் கருணி என்னுடைய சமுதாயத்திலே சிறந்தவர்கள், என்னுடைய தோழர்கள், அடுத்து அவர்களுடைய மாணவர்கள், அடுத்து அவர்களுடைய மாணவர்கள், அடுத்து அவர்களுடைய மாணவர்கள் இன்று ஒரு சமுதாயம் வந்து கொண்டு அந்த தமிழ் தோழர்களை படிக்கின்றார்கள், நல்லவர்களை படிக்கின்றார்கள். இந்த இஸ்லாத்திற்காக தூய்மை கொடுத்து தன்னை உயிர் தன்னுடைய சொத்துக்களை சுகங்களை தன்னை முழுமையாக அல்லாஹ்விற்கு அர்ப்பணித்து அந்த சமுதாயத்தை பார்த்து விரலை நீட்டினார். இந்த சமுதாயத்துடைய கேடு வேற எதுவாக இருக்க முடியும்? அல்லாஹ்வுடைய சாபத்திற்கு இது ஒன்று போதாதான். எல்லாரும் அனுபவம் ஒரு அனுபவம். நான் இவர்களை பிறந்து கொண்டேன், இவர்கள் என்னை பொருந்தி கொண்டார்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு சமுதாயத்தை பார்த்து அல்லாஹ் குர்ஆனிலே மறுமை நாள் வரக்கூடிய மக்களின் ஆவால் புகழக்கூடிய ஒரு சமுதாயத்தை பார்த்து வடிகட்டி விட்டார்கள், மார்க்கத்தை மாற்றிக்கொண்டார்கள், நூலகங்களை உருவாக்கி விட்டார்கள். இவர்கள் என்ன குர்ஆனை நம்பினார்கள்? இவர்கள் என்ன ஹதீஸை நம்பினார்கள்? என்ன நாயாக இல்லாயிட்டு என்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் ஆயிட்டு ஒண்ணுமே புரியவில்லை. சோதர், எப்படிப்பட்ட குழப்பம்! ஒரு பெரிய கூட்டம் செல்லுகிறது, யாருக்கு பின்னாடி? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இத்தது பாடி பிஹாதை, எனக்கு பின்பு அபூபக்கர் உமரை பின்பற்றுங்கள் என்று சொன்னார்கள். அலைக்கும் பி சுன்னத்தி வ சுன்னத்தில் குலஃபாயி ராஷிதீன், எனக்கு பின்பு என்னுடைய சுன்னத்தை கடைபிடியுங்கள், நேர்வழி பெற்ற என்னுடைய கலீபாக்களை பின்பற்றுங்கள் என்று சொன்னார்கள். அவர்களை எல்லாம் வழிகட்டு விட்டார்கள். நாங்கள் தான் மார்க்கத்தை அச்சத்தலாக உண்மையாக சொல்லுகின்றோம் என்று சொல்கிறார்கள். என்ன நாயராக இல்லல்லாம் இருக்க முடியும்? என்ன குரான் இருக்க முடியும்? சஹீஹ் புகாரி அல்லாஹ்வுடைய வேதத்திற்கு அடுத்ததாக இந்த உம்மத்துடைய எல்லா சமுதாய மக்களாலும் அல்லாஹ்வுடைய அருளால் அங்கீகரிக்கப்பட்ட புத்தகம், அதிலே 60 ஹதீஸுகள் குழப்பம் அடைந்து விட்டனவா? அடுத்து குர்ஆன் ஒன்றுதான் பாக்கியாக இருக்கிறது, அதையும் இன்னும் இவர்கள் விட்டு வைக்க மாட்டார்கள். அதிலும் புதிய கருத்துக்களை ஏற்படுத்தி விட்டார்கள். யாரையும் படிக்க வேண்டும், குற்றம் சொல்ல வேண்டும் என்பதற்காக அல்ல, சமுதாயமே இஸ்லாமை புரிந்து கொள்ளுங்கள். நேர்வழியை அடைந்து கொள்ளுங்கள். கல்வியை கல்வி உடையவர்களிடமிருந்து தெரிந்து கொள்ளுங்கள். நம்முடைய தலைப்பிற்கு செல்வோம்.
بسم الله الرحمن الرحيم ألم تر كيف فعل ربك بأصحاب الفيل ألم يجعل كيدهم في تضليل وأرسل عليهم طيرا أبابيل ترميهم بحجارة من سجيل فجعلهم كعصف مأكول بسم الله الرحمن الرحيم القارعة ما القارعة وما أدراك ما القارعة يوم يكون
அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கபரை தரிசிப்பதற்காக எந்த ஒரு நபித்தோழரும் தங்களுடைய வாழ்நாளில் ஒரு முறை கூட வந்தது கிடையாது. ஹதீஸ்களுடைய நூல்கள் உங்களுக்கு சாட்சிகள், வரலாறு நூல்கள் உங்களுக்கு சாட்சிகள். நாம் காபாவிற்கு வருவார்கள், அல்லாஹ்வுடைய பள்ளியை ஹஜ் செய்வதற்காக. மஸ்ஜித் நபவிக்கு வருகிறார்கள், மஸ்ஜித் நபவியிலே தொழுவதற்காக. அங்கு வந்த பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கபருக்கு வந்து சலாம் சொல்லுவார்கள். பாருங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹீஹான ஹதீஸில் கூட என்னுடைய கபரை ஜியாரத் செய்ய வாருங்கள் என்று சொல்லவில்லை. பின்காலத்திலே உருவான வழிகேடர்கள், இந்த மார்க்கத்திலே குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று எண்ணியவர்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயர்களிலே பல குழப்பமான ஹதீஸுகளை, பொய்யான ஹதீஸுகளை இட்டுக் கட்டினார்கள். மன்சார கபரி வஜபத் லஹு ஷஃபாஅதி, எனது கபரை ஜியாரத் செய்தவருக்கு எனது சிபாரிசு கிடைக்கும் என்று பொய்யான ஹதீஸை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இட்டுக் கட்டினார்கள். மன் ஹஜ்ஜ ஃபலம் யஸுர்னி ஃபகத் ஜஃபானி, யார் ஹஜ் செய்து என்னை ஜியாரத் செய்யவில்லையோ என்னை வெறுத்து விட்டார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது பொய்யாக இட்டுக் கட்டினார்கள். எந்த ஒரு ஹதீஸிலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனது கபரை ஜியாரத் செய்ய வாருங்கள் என்று சொல்லவில்லை. என்ன சொன்னார்கள்? லா தஜ்அலு கபரி வதனன் யுஅபத், எனது கபரை வணங்கப்படும் ஒரு சிலையாக சிற்பமாக ஆக்கி விடாதீர்கள். லா தஜ்அலு கபரி ஈதா, விழாக்கள் கொண்டாடும் மக்கள் குழுமம் காலமாக இடமாக எனது கபரை ஆக்கிக் கொள்ளாதீர்கள் என்று எச்சரிக்கை செய்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முரண் செய்தார்கள். ஜியாரத்திற்காக வேண்டி ஒரு ஊர் விட்டு இன்னொரு வீடு சென்றார்கள், ஒரு இடம் விட்டு இன்னொரு இடம் சென்றார்கள். வந்தது இந்த எல்லா பிதாத்துகளும். பிதாத்துகளே மிகப்பெரிய பிதாத்து என்ன? அல்லாஹ்விற்கு இணை கற்பிக்க ஆரம்பித்தார்கள். அல்லாஹ்விற்கு இணை கற்பிக்க ஆரம்பித்தார்கள். அல்லாஹ்விடத்திலே செய்ய வேண்டிய பிரார்த்தனைகளை அங்கே அடங்கி இருக்கக்கூடிய மக்களிடத்திலே செய்ய ஆரம்பித்தார்கள். அல்லாஹ்விற்கு செய்ய வேண்டிய நேர்ச்சிகளை அந்த அடங்கி இருக்கக்கூடிய அவுலியாக்களுக்கு செய்ய ஆரம்பித்தார்கள். அல்லாஹ் அக்பர். ஆரம்பத்திலே பயந்து பயந்து செய்தார்கள். தவறாக இருக்குமா நன்மையாக இருக்குமா என்று சந்தேகத்திலே செய்தார்கள். இன்று எப்படி மாறிவிட்டது? அது ஏகத்துவமாகவும், அது இறை நம்பிக்கையாகவும், அதை எதிர்ப்பது புதுமையாகவும், பித்தலாட்டமாகவும், வஹாபிசமாகவும் மாறிவிட்டது. அல்லாஹுக்கு யோசித்து பாருங்கள் சோர். நாம் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய இந்த இஸ்லாம் இருக்கிறதே, இதை சற்று அடிப்படையுடன் நாம் விலகிக் கொண்டால் இந்த ஷிர்கை நாம் சரியாக புரிந்து கொள்வது நமக்கு இலகுவாக இருக்கும். நாம் என்ன விளங்கிக் கொண்டிருக்கோம்? லா இலாஹ இல்லல்லாஹ் என்று வாழ்க்கையில ஒரு முறை சொல்லிட்டாரா? புரிஞ்சு போச்சு. அவர் பக்கா முஸ்லீம். கடைசியில மௌத்தா போற வரைக்கும் அவர் முஸ்லீமாகவே இருப்பார் என்று தவறாக நாம் மார்க்கத்தை விளங்கிக் கொண்டோம். இல்லை சகோதரர்கள் சகோதரிகளே, இல்லை இல்லை. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று கூறினால் நாம் மார்க்கத்திற்குள், இறைவனுடைய மதத்திற்குள் நுழைந்திருக்கிறோம் என்றுதான் பொருள். என்ன பொருள்? லா இலாஹ இல்லல்லாஹ் என்று கூறினால் அல்லாஹ் ஒருவனை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் என்று கூறி இஸ்லாமிற்குள் நாம் நுழைந்திருக்கிறோம். ஆனால் அந்த இஸ்லாமிற்குள் நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்றால், நம்முடைய இறை நம்பிக்கை முழுமையடைய வேண்டும் என்றால், அதற்கு மூன்று அடிப்படைகள், அல்லாஹ்வுடைய தௌஹீதிலே மூன்று விஷயங்களை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். ஒன்று என்ன? முதலாவது, அல்லாஹ் ஒருவனை மட்டுமே ரப்பாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ரப் படைத்தவன், வளர்ப்பவன், காப்பவன் யார்? அல்லாஹ் ஒருவன் தான், ஒருவன் தான், ஒருவன் தான். இருவர் அல்ல, மூவர் அல்ல, சிலைகள் அல்ல, ஈசா அல்ல, யாரும் கிடையாது. அல்லாஹ் ஒருவன் தான், ஒருவன் தான் ரப். இருவர் அல்ல. யார் ஒருவர் அல்லாஹ் ஒருவராக ஏற்றுக்கொள்ளாமல் இருவராக ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள் லா இலாஹா இல்லல்லாஹ் என்று சொன்னாலும் அவர்கள் முஷ்ரிக்குகள். புரியுதுங்களா? அல்லாஹ் சொல்லுகின்றான், யா அய்யுஹன் நாஸு குரூ நிஅமத்தல்லாஹி அலைக்கும் ஹல் மின் காலிகின் கைருல்லாஹி யர்சுகுகும் மின அஸ்ஸமாஇ வல் அர்த் லா இலாஹா இல்லல்லாஹு ஃபஅன்னா துஃபகூன். 35வது அத்தியாயத்தினுடைய 3வது வசனம் சூரா ஃபாத்திர். அல்லாஹ் நம்மிடத்தில் கேட்கிறான், யாரிடத்தில்? மக்கள் எல்லோரிடத்திலும் அல்லாஹ் கேட்கிறான், யார் சிலைகளை வணங்குகிறார்களோ, ஈசாவை வணங்குகிறார்களோ அலைஹிஸ்ஸலாம், அவர்களிடத்திலும் அல்லாஹ் கேட்கிறான், மக்களே அல்லாஹ்வுடைய அருளை நினைத்து பாருங்கள், இந்த பூமியிலே அல்லாஹுவை தவிர படைப்பாளன் யார் இருக்க முடியும்? நீங்கள் 1000 சிலைகளை வணங்கக்கூடிய ஒரு சிலை வணங்கிய இடத்திலே சென்று கேட்டு பாருங்கள், உன்னை படைத்தவன் யார் என்பதாக. அவர்கள் அந்த சிலைகளை சுட்டிக்காட்ட மாட்டார்கள், அல்லாஹுவை தான் சுட்டிக்காட்டுவார்கள். ஏக இறைவன் கடவுள் ஒருவன், ஆண்டவன் இறைவன் தெய்வன் தான் என்று சொல்வார்கள். ஆனால் அன்பிற்குரியவர்களே, அல்லாஹுவை இப்படி ஏகனாக ஒருவனாக என்று ஏற்றுக்கொண்டால் மட்டும் போதுமா? அடுத்ததாக தௌஹீத் ஃபில் உலூஹியா, வணக்க வழிபாடுகளை அல்லாஹுவிற்கு மட்டுமே. யார் ஒருவனை இறைவனாக படைத்தவனாக வளர்ப்பவனாக உணவு அளிப்பவனாக நாம் ஏற்றுக்கொண்டோமோ அவனுக்கு மட்டுமே வணக்க வழிபாடுகளை செய்ய வேண்டும். யோசித்து பாருங்கள், எத்தனை முஷ்ரிக்குகள் இந்த பூமியில இருக்கிறார்கள், இருந்தார்கள், நபிமார்கள் அனுப்பப்பட்டார்கள். நபிமார்கள் அனுப்பப்பட்ட காலத்தில் இருந்த முஷ்ரிக்குகள் தங்களுடைய சிலைகள் தங்களை படைத்தன, தங்களுடைய சிலைகள் தான் தங்களுக்கு உணவளிக்கின்றன என்று சொல்லவில்லை. எந்த ஒரு சிலை வணங்கக்கூடியவனும் இந்த சிலைதான் என்னை படைத்தது, இந்த சிலைதான் எனக்கு உணவளிக்கின்றது என்று சொல்லவில்லை. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பப்பட்ட காலத்தில் மக்காவிலே வாழ்ந்த முஷ்ரிக்குகள் அவர்களுடைய நிலைமையை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கின்றார். சூரா ஜுமருடைய 38வது வசனம், وَلَئِن سَأَلْتَهُمْ مَنْ خَلَقَ السَّمَاوَاتِ وَالْأَرْضَ لَيَقُولُنَّ اللَّهُ. நபியே, இந்த முஷ்ரிக்குகளிடத்திலே, இந்த இணை வைப்பவர்களிடத்திலே, சிலைகளை வணங்கக்கூடியவர்களிடத்திலே சென்று வானங்களை படைத்தது பூமிகளை படைத்தது யார் என்று கேட்டால் அவர்கள் அல்லாஹ் என்று சொல்வார்கள். அல்லாஹுக்கு அப்படி அல்லாஹுவை ஏற்றுக்கொண்டவர்கள் இன்றும் அப்படித்தான். அல்லாஹ் என்ற அரபி வாசகத்தை இங்கு சிலை வணங்கக்கூடிய மக்கள் அறியாமல் இருக்கலாம், ஆனால் அவர்கள் அந்த அல்லாஹுவை குறிக்கக்கூடிய அந்த ஏகனை சுட்டிக்காட்டக்கூடிய கடவுள் இறைவன் வானத்தில் உள்ளவன் என்றுதான் சொல்வார்கள். ஆனால் இவர்களை அல்லாஹ் முஸ்லிம்களாக அங்கீகரிக்கின்றானா? மக்காவிலே வாழ்ந்த அந்த முஷ்ரிக்குகளை அல்லாஹ் முஸ்லிம்களாக அங்கீகரித்தானா? அங்கீகரிக்கவில்லை. அவர்களை காஃபிர்கள் என்று அல்லாஹ் கூறினார், அவர்களை முஷ்ரிக்குகள் என்று அல்லாஹ் கூறினார். காரணம் என்ன தெரியுமா? வணக்க வழிபாடுகளை அந்த ஒருவனுக்கு செய்ய வேண்டிய பணிவை, அந்த ஒருவனுக்கு செய்ய வேண்டிய மரியாதையை அவனுக்கு மட்டும் செய்யாமல் அவனை தவிர உள்ள படைப்பினங்களுக்கு செய்தார்கள். அது சிலைகளாக இருக்கட்டும், இறந்த முன்னோர்களாக இருக்கட்டும், மரங்களாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அழுத்தம் திருத்தமாக சொல்கின்றான், அல்லாஹுவை ஒருவனாக ஏற்றுக்கொண்டால் மட்டும் உங்களுடைய இறை நம்பிக்கை முழுமையடையாது, அந்த ஒருவனை மட்டுமே நீங்கள் வணங்க வேண்டும். சூரத்துல் ஃபாத்திஹாவில் ஒவ்வொரு முறையும் அல்லாஹ் நமக்கு எதை கற்றுக் கொடுக்கின்றான், இய்யாக நஅபுத் வ இய்யாக நஸ்தயீன். யா அல்லாஹ், உன்னையே வணங்குகிறோம், உன்னிடத்திலேயே நாங்கள் உதவி தேடுகிறோம். அல்லாஹ் அக்பர். ஒவ்வொரு முறையும் நாம் இதை சொல்லுகின்றோம், அல்லாஹுவை வணங்காமல், அல்லாஹுவை மட்டும் வணங்காமல் நம்முடைய இஸ்லாம் முழுமையடையாது. அல்லாஹுவை ஒருவனாக ஏற்றுக்கொண்டால் மட்டும் போதாது, அந்த ஒருவனை மட்டுமே வணங்க வேண்டும். அல்லாஹ் சூரா யூசுஃபிலே சொல்லுகின்றான், இனில் ஹுக்மு இல்லா லில்லாஹ் அமர அல்லா தஅபுது இல்லா இய்யாஹ். அதிகாரம் அல்லா ஒருவனுக்குத்தான் சொந்தமானது, அவன் உங்களுக்கு கட்டளையிடுகின்றான், அல்லா தஅபுது இல்லா இய்யாஹு, அவனை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது, வேறு எதையும் வணங்கக்கூடாது, யாரையும் எதையும் வணங்கக்கூடாது, அவன் ஒருவனையே நீங்கள் வணங்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் கஹ்ஃபினுடைய கடைசி வசனத்திலே சொல்கின்றான், 110வது வசனத்திலே, ஃபமன் கான யர்ஜு லிகா ரப்பஹ் فليعمل عملا صالحا ولا يشرك بعبادة ربه أحدا. الله أكبر. இவ்வளவு அழகான வசனம் பாருங்கள். யார் ஒருவர் தனது ரப்பை சந்திக்க வேண்டும் என்று பயப்படுகிறாரோ, அதாவது அல்லாஹுவை ஒருவனாக ஏற்று மறுமையை நம்பி இஸ்லாமை ஏற்றுக்கொள்கிறாரோ, அவர் செய்ய வேண்டிய வேலை என்ன? ஃபல்யஅமல் அமலன் ஸாலிஹா, நல்ல காரியத்தை செய்யட்டும்,
தனது இறைவனுடைய வணக்க வழிபாடுகளிலே அவனை தவிர வேறு யாரையும் அவர்கள் சமமாக்கிக் கொள்ள வேண்டாம், இணையாக்கிக் கொள்ள வேண்டாம், கூட்டாக்கிக் கொள்ள வேண்டாம். அல்லாஹிற்கு சமமாக ஆக்கினால் அவரும் முஷ்ரிக்காக ஆகிவிடுவார். இஸ்ராஃபீலை மீகாயிலை மலக்குகளில் யாரை அல்லாஹிற்கு சமமாக ஆக்கினாலும் சரி அவர் முஷ்ரிக்காக ஆகிவிடுவார். நபிமார்களிலே யாரை ஒருவரை அல்லாஹிற்கு சமமாக ஆக்கினாலும் சரி அவர்களும் முஷ்ரிக்காக ஆகிவிடுவார்கள். மலக்குகள் நபிமார்கள் என்று சொன்னால் தம்மிலே இருக்கக்கூடிய நல்லவர்களை பற்றி என்ன சொல்வது? சகோதரர்களை யோசித்து பாருங்கள். அடுத்ததாக அல்லாஹ்வுடைய தன்மைகள், அத்தௌஹீத் ஃபி ஸிஃபாத் வல் அஸ்மாஇ வல் அஃஆல். அல்லாஹ் தனக்கு என்ன தன்மைகளை சொல்லி இருக்கின்றானோ, தனக்கு என்ன பண்புகளை சொல்லி இருக்கின்றானோ, தன்னுடைய செயல்களை என்ன என்று சொல்லி இருக்கின்றானோ, அவை அனைத்திலும் அவன் ஏகன், தனித்தவன், ஒருவன், அவனுக்கு சமமானவர், அவனுக்கு ஒப்பானவர் யாருமே கிடையாது. அல்லாஹ்வுடைய தன்மைகளை போன்று, அல்லாஹ் பார்ப்பது போன்று மலக்கு பார்க்கிறார், அல்லது நபி பார்க்கிறார்கள், அல்லது அவுலியாக்கள் பார்க்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் அல்லாஹ்விற்கு இணை வைத்தவர்களாக விடுவார்கள். அல்லாஹ்வுடைய இல்ம், அல்லாஹ்வுடைய அறிவு, அல்லாஹ்வுடைய சமா, அல்லாஹ்வுடைய கேட்கும் ஆற்றல், அல்லாஹ்வுடைய குதிரத், அல்லாஹ்வுடைய படைக்கும் ஆற்றல், இவை அனைத்தும் அல்லாஹ்விற்கு மட்டுமே சொந்தமானவை. அல்லாஹ் இதில் வேறு யாரையும் தனக்கு கூட்டாக்கிக் கொள்ளவில்லை, எந்த மாணவரையும் கூட்டாக்கவில்லை, எந்த நபியையும் கூட்டாக்கவில்லை, எந்த மனிதரையும் கூட்டாக்கவில்லை, எந்த ஜின்களையும் அல்லாஹ் கூட்டாக்கவில்லை. அல்லாஹ் சொல்கின்றான் 42வது அத்தியாயத்தினுடைய 11வது வசனத்திலே, லைஸ கமிஸ்லிஹி ஷை வஹுவஸ் ஸமீஉல் அலீம், என்னை போன்று எதுவும் கிடையாது, எனக்கு சமமாக எதுவும் கிடையாது. 112வது அத்தியாயம் சூரத்துல் இக்ராஸில் அல்லாஹ் சொல்கிறான், வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு சமமாக, அவனுக்கு நிகராக யாரும் எதுவும் கிடையாது. அல்லாஹ் கேட்கிறான் சூரா மரியம் 19வது அத்தியாயத்துடைய 65வது வசனத்திலே, ஹல் தஅலமு லஹு சமியா, நபியே உன்னுடைய இறைவனுக்கு சமமாக, உன்னுடைய இறைவனுக்கு ஒப்பாக யாராவது ஒருவரை நீங்கள் அறிவீர்களா என்பதாக. அல்லாஹு அக்பர். அன்பிற்குரியவர்களே, நம்முடைய இறைவனுக்கு என்ன பண்புகள் இருக்கின்றனவோ, என்ன தன்மைகள் இருக்கின்றனவோ, அவன் எப்படி தனித்தவனோ ஒருவனோ, அதுபோன்று அவனுடைய பண்புகளிலே அவன் தனித்தவன் ஒருவன், அவனுக்கு யாரும் சமமானவரோ, அல்லது அந்த பண்புகளில் ஒரு பண்பாவது அல்லாஹுக்கு இருப்பது போன்று வேறு யாருக்காவது இருக்கிறது என்று நினைத்தால் அவர்கள் அல்லாஹிற்கு இணை வைத்தவர்களாக இருவார்கள் என்று பார்க்கும். அல்லாஹ் கேட்கிறான், அல்லாஹ் பார்க்கிறான், எங்களுடைய அவுலியாக்களும் பார்க்கிறார்கள், கபரிலே அடங்கி இருக்கக்கூடிய மனிதர்களும் கேட்கிறார்கள், எங்கிருந்து கூப்பிட்டாலும் கேட்பார்கள், எந்த மொழியிலே கேட்டாலும் அழைப்பார், பதில் கொடுப்பார்கள் என்று சொன்னோம். அல்லாஹ் எங்கே ஆதாரத்தை இறக்கி இருக்கிறான்? நாம் கேட்க வேண்டியது அறிவை வைத்து அல்ல, அறிவை வைத்து யார் வாதம் செய்ய நினைத்தார்களோ அவர்கள் தோற்று போவார்கள், அவர்களை பற்றி அல்லாஹ்விற்கு பொருட்டல்ல. அல்லாஹ் ஆதாரத்தை கேட்கிறான், குல் ஹாதூ புர்ஹானக்கும் இன் குன்தும் சாதிகீன், என்னுடைய தன்மையை போன்று வேறு யாருக்காவது இருக்கு என்று சொன்னால் ஆதாரத்தை காட்டுங்கள். எங்காவது அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லியிருக்கின்றானா மலக்குகளுக்கு அல்லாஹ்வுடைய தன்மைகள் ஒன்று இருக்கிறது என்பதாக, அல்லது நபிமார்களுக்கு சொல்லியிருக்கின்றானா, அல்லது நல்லவர்களுக்கு அல்லாஹ் சொல்லியிருக்கின்றானா? அல்லாஹ் சொல்வது என்ன தெரியுமா? பனி இஸ்ராயலுடைய கடைசி வசனம் சூரா பனி இஸ்ராயல் 17வது அத்தியாயத்தினுடைய 111வது வசனம், தன்னை பற்றி அல்லாஹ் என்ன சொல்கிறான், அவனுக்கு என்ன அவசியம் ஏற்பட்டது, அவனுக்கு என்ன அவசியம் ஏற்பட்டது, தன்னுடைய ஆட்சியிலே தன்னுடைய தன்மைகளிலே பிறரை கூட்டாக்கிக் கொள்வதற்கு என்ன அவசியம் ஏற்பட்டது? உங்களுடைய வீட்டிலே, உங்களுடைய கடையிலே, உங்களுடைய பொருட்களிலே, உங்களுடைய சொத்துகளிலே நீங்கள் ஒருவரை சமமாக்கிக் கொள்ள விரும்புவீர்களா? அல்லாஹ் கேட்கிறான், உங்களுடைய சொத்துகளில், உங்களுடைய உரிமைகளில் இன்னொரு பங்காளியை ஏற்படுத்திக் கொள்ளாத விரும்பாத நீங்கள், நீங்களுமோ பலவீனமானவர்கள், அற்பவர்கள், இன்று இருந்து நாளை மரணிக்கக்கூடியவர்கள், நான் நித்திய ஜீவன் நிரந்தரமானவன், பலவீனமானவன் அல்ல, எனக்கு இரண்டாமவர் அல்ல, எனக்கு மந்திரி அல்ல, எனக்கு ஆலோசகர் யாரும் கிடையாது, அப்படி முழுமையான ஆட்சி செலுத்திக் கொண்டிருக்கக்கூடிய எனக்கு, நான் படைத்த படைப்புகளிலே எனக்கு சமமாக, எனக்கு கூட்டாக நீங்கள் எப்படி ஒருவரை ஆக்கலாம்? அல்லாஹ் கேட்கிறான், எனது புகழை பரப்பிக் கொண்டே இருங்கள், தலைவர்களின் புகழை பரப்பக்கூடியவர்களே, உங்களுடைய குல பெருமைகளை பரப்பக்கூடியவர்களே, அல்லாஹ்
இருக்கிறோமோ அல்லாஹ்வுடைய புகழை பரப்புங்கள், வாழுங்கள் அதற்காக, சாவுங்கள் அதற்காக, சொத்துக்களை சுரங்களை துறங்கள் அல்லாஹுவை பற்றி பேசுவதற்காக, அல்லாஹுவை பற்றி பேசுவதற்காக. அல்லாஹ் சொல்கிறான், சொல்லுங்கள் அல்ஹம்துலில்லாஹ், சொல்லுங்கள் எங்கு சென்றாலும் அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்விற்கு. லம் யத்தகிது வலதா, அவன் யாரையும் தனக்கு குழந்தையாக ஆக்கிக் கொள்ளவில்லை, தேவையில்லை அவனுக்கு. எப்போதும் உயிரிடம் இருப்பவன், சாவு கிடையாது, மரணம் கிடையாது, தூக்கம் கிடையாது, அசதி கிடையாது, லா தௌஹுதுஹு, சிறத்தும் வளரவும் சிறிய தூக்கமும் கிடையாது, பெரிய தூக்கமும் கிடையாது. வதவக்கல் அலல் ஹய்யில் லதீ லா யமூத், எப்போதும் சாவ மாட்டான், நிரந்தரமாக இருப்பான். சொல்லுகின்றான், வலம் யகுல் லஹு ஷரீகுன் ஃபில் முல்கி, எனது ஆட்சியிலே எனக்கு கூட்டாளி கிடையாது. வலம் யகுல் லஹு வலியும் மினத்துல், நான் பலவீனம் அடையவில்லை ஒரு நண்பரை ஏற்படுத்திக் கொள்வதற்கு, நான் பலவீனம் அடையவில்லை ஒரு பாதுகாவலை ஏற்படுத்திக் கொள்வதற்கு. என்னை பெருமைப்படுத்துங்கள், என்னை பெருமைப்படுத்துங்கள், அந்த பெருமைக்கு நான் தகுதியானவர் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். யார் அதிகாரம் கொடுத்தது? யார் குர்ஆனில் அல்லாஹ் சொல்லியிருக்கின்றானா? அல்லாஹ்வுடைய தூதர் சுல்லாலிசம் சொல்லியிருக்கின்றார்களா, இறந்து விட்டவர்களிடத்திலே சென்று சிபாரிசு தேடுங்கள் என்பதாக, அவர்கள் உங்களை அல்லாஹ்விடத்திலே நெருக்கமாக்கி வைப்பார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சுல்லாலிசம் சொல்லியிருக்கின்றார்களா? மக்காவுடைய முஷ்ரிக்களிடத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அவர்களுக்கு அல்லாஹ் கட்டளையிட்டான், நபியே நீங்கள் கேளுங்கள், ஏன் இந்த சிலைகளை வணங்கி என்பதாக. மக்காவில் இருந்த லாசுல்தா சிலைகள் என்ன, மனாத்து சிலைகள் என்ன, வெறும் சிலைகள் மட்டுமல்ல, அவர்களிலே வாழ்ந்த முன்னோர்களை அவர்கள் சிலைகளாக ஆக்கியிருந்தார்கள், அவர்கள் வெளிப்படையாக சிலைகளாக செதுக்கி வைத்திருந்தார்கள். இன்னும் ஒரு காலம் வரும் சகோதரர்களே, அந்த காலம் சமீபத்திலே வந்து விட்டது, எனது கண்களை கொண்டு பார்த்தும் இருக்கிறேன். இன்று இந்த அவுலியாக்களை கபரிலே வைத்து வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு கூட்டம். இன்னும் சில இடங்களிலே பார்த்தால் அவுலியாக்களுடைய போட்டோக்கள், தங்களுடைய ஷேக்மார்கள் குருமார்களுடைய போட்டோக்களை பாக்கெட்டிலே வைத்துக் கொண்டு அதை பார்த்து பார்த்து பரவசம் அடைந்து கொண்டிருக்கிறார்கள். இதே ஒரு நிலைமை வரும், இறந்து விட்ட அவுலியாக்களுக்கு படங்களை செய்வார்கள், உருவங்களை செய்வார்கள், நிறுத்தி வைப்பார்கள். கபர்களை வணங்கியவர்கள் அடுத்து இந்த உருவங்களை வணங்க ஆரம்பிப்பார்கள். சொல்லுவார்கள், என்ன சொன்னார்கள், மக்காவுடைய முஷ்ரிக்கள் இந்த வார்த்தைகளைத்தான் சொன்னார்கள். ويقولون هؤلاء شفعاؤنا عند الله, இவர்கள் எங்களுக்கு அல்லாஹ்விடத்தில் சிபாரிசு செய்யக்கூடியவர்கள் என்பதாக. அல்லாஹ் அக்பர், எப்படிப்பட்ட வார்த்தை! இந்த ரெண்டு வார்த்தைகளுக்கு இடையே என்ன வித்தியாசம் இருக்கிறது என்பதாக யோசித்து பாருங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை சூரத்து ஸுமரில் அல்லாஹ் சொல்கின்றான், والذين اتخذوا من دونه اولياء ما نعبدهم الا ليقربونا الى الله زلفى ان الله يحكم بينهم فيما هم فيه يختلفون ان الله لا يهدي من هو كاذب كفار. الله اكبر. அல்லாஹ்வுடைய வசனத்தை படிங்கள் நண்பர்களே, சகோதரிகளே, பயம் வரவில்லையா? அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான் பாருங்கள். அல்லாஹுவை தவிர தங்களுக்கு பாதுகாவலர்களை ஏற்படுத்திக் கொண்டவர்கள், தங்களுக்கு அவுலியாக்களை ஏற்படுத்திக் கொண்டவர்கள், ஏன் இந்த அவுலியாக்களை வணங்குகிறீர்கள் என்று கேட்டால் என்ன சொல்கிறார்கள், மா நஅபுதுஹு இல்லா லியுக்கர்ரிபூனா இலல்லாஹி ஸுல்ஃபா, இவர்களை நாங்கள் வணங்குவது கொண்டு இவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும் என்று எங்களுக்கு நோக்கமில்லை. எங்களுக்கு என்ன நோக்கம், நாங்கள் அல்லாஹ்விடத்திலே நெருக்கத்தை அடைய வேண்டும் என்பதற்காக இந்த அவுலியாக்களை கண்ணியப்படுத்துகிறோம், இவர்களை சங்கை செய்கிறோம் என்பதாக. யோசித்து பாருங்கள், மக்கா காபிர்கள், மக்காவுடைய முஷ்ரிக்குகள் சிலைகளை வணங்கும் போது என்ன பதில்களை சொன்னார்களோ அதே பதிலைத்தான் நம்முடைய சமுதாயத்திலே ஒரு கூட்டம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். எங்காவது ஒரு வசனத்தை காட்ட முடியுமா? நேரடியாக இல்லை என்றாலும் சைக்கிளையாக, ஜாடையாக, கருத்தாகவது அவுளியாற்றிடத்திலே சென்று கேளுங்கள் என்பதாக. அவர்கள் உங்களுக்கு உதவி செய்வார்கள், அவர்களுக்கு இடத்திலே சிபாரிசு செய்வதற்கு நான் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறேன். அல்லாஹ் என்ன சொல்கின்றார், என்னுடைய அதிகாரம் இல்லாமல், என்னுடைய அனுமதி இல்லாமல் யார் சிபாரிசு செய்ய துணிய முடியும்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எப்படிப்பட்ட ஒற்றுமை என்று பாருங்கள் சகோதரர்கள். இந்த மூன்று விஷயங்களை கவனத்தில் வைக்க வேண்டும். ஒன்று, அல்லாஹுவை ரப்பாக ஏற்றுக்கொள்வது, அல்லாஹுவை மட்டுமே வணக்கத்திற்குரியவனாக ஏற்றுக்கொள்வது, அல்லாஹுடைய பண்புகளை அவனுக்கு மட்டுமே ஏற்றுக்கொள்வது. அடுத்ததாக, நம்முடைய சமுதாயத்திலே இந்த ஷிர்க், இணை வைக்கக்கூடிய செயல்கள் எப்படியெல்லாம் பரவி இருக்கின்றன, எந்தெந்த உருவத்தில் எல்லாம் இருக்கின்றன. இதற்கு முன்பதாக இன்னொரு விஷயத்தை நாம் கவனித்துக் கொண்டு போக வேண்டும். என்ன வேண்டும் சொன்னால், பலர் மதரசாக்களில் படித்தவர்கள் கூட அல்லது பொதுமக்கள் கூட என்ன விளங்கி இருக்கிறார்கள் என்று சொன்னால், இபாதா வணக்க வழிபாடு என்று சொன்னால் ஒழு செய்து விட்டு கிபிலாவை முன்னோக்கி பள்ளிவாசலிலே தொழுதால்தான் அது வணக்க வழிபாடு என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். சரிங்களா இல்லையா? உங்க பேரு நீங்க ஏன் போய் அவுளியாக்களை வணங்குறீங்கன்னு சொன்னா, நாங்க அவுளியாக்களை வணங்கலையே, நாங்க அங்கெல்லாம் போய் இபாதத்தெல்லாம் பண்ணலையே, நாங்க போய் நிக்கிறோம், துவா கேட்கிறோம், அல்லது அவங்க இடத்துல அல்லாஹ்வுக்காக எங்களுக்கு சிபாரிசு செய்யுங்கன்னு சொல்றோம், அல்லது போர்வை போத்துறோம், அல்லது கொஞ்ச நேரம் சிறிது தியானம் பண்றோம், அல்லது கொஞ்ச நேரம் அங்க உட்காந்து அவுளியாக்களுடைய பறக்கத்தை அடைகிறோம். இதுதானே நாங்க செய்யறோம். அங்க போய் என்ன தொழுகுவா செய்யறோம், என்ன சுஜூது செய்றீங்களே, அது சுஜூது எப்ப இபாதத்தா மாறும்? ஒழு செய்யணும், தொழுகணும், கிபிலாவை முன்னோக்கி தொழுகணும், அதுதாங்க சுஜூது. நாங்க சும்மா போய் அந்த கல்லத்தை நெத்தியை கொண்டு முத்தமிட்டு தாங்க வர்றோம். தவாஃப் செய்றீங்களே, சுத்தி சுத்தி வர்றீங்களே, எங்க காபால போய் செய்யறதுதாங்க தவாஃபு. இது கபரை சுத்தி சுத்தி வர்றது தவாஃப் கிடையாது, அது சும்மா அவுளியாவுடைய பறக்கத்தடைகிறதுக்காக வேண்டி ஒரு திருப்திக்காக வேண்டி நாங்க சுத்தி வர்றது, அது இபாதத்தாக ஆகாது. நாங்க செய்யறது இதுவெல்லாம் இபாதத்து கிடையாதுங்கிறாங்க. யா ரப்புல் ஆலமீன், அன்பிற்குரியவர்களே, இபாதத் என்றால் என்ன, வழிபாடு என்றால் என்ன, நம்முடைய பணிவை, நம்முடைய பணிவை வெளிப்படுத்துவதுதான் இபாதத். அது தொழுகையில் இருந்தாலும் சரி, ருகூவில் இருந்தாலும் சரி, சுஜூதில் இருந்தாலும் சரி, ஓதுவதாக இருந்தாலும் சரி, உள்ளத்தில் அன்பு வைப்பதாக இருந்தாலும் சரி, உள்ளத்தால் பயப்படுவதாக இருந்தாலும் சரி. நான் கேட்கிறேன், அல்லாஹ்வுடைய தூதர் சல்லாலிசிலம் அனுப்பப்பட்ட காலத்திலே மக்காவிலே வாழ்ந்த முஷ்ரிக்குகள் ஒழு செய்து விட்டு தொழுகையில் நின்று கொண்டா சிலைகளை வணங்கினார்கள். சுத்து பாருங்க, சுல்லாய் சுல்லாரிசிலமுடைய காலத்திலே மக்காவிலே வாழ்ந்த முஷ்ரிக்குகள் சிலைகளை அவர்கள் கும்பிட்டார்கள், சிலைகளுக்கு முன்பு கை கட்டி நின்றார்கள், சிலைகளை சுத்தி வந்தார்கள், சிலைகளுக்கு நேர்த்தி செய்தார்கள், சிலைகளுக்கு அறுத்து பழகிட்டார்களே, அவர்கள் என்ன சிலைகளை அல்லாஹ் நினைத்து செய்தார்களா, அல்லது ஒழு செய்து விட்டு சிலைகளை நாங்கள் அல்லாவாக நினைத்து தொழுகிறோம் என்று சுஜூது செய்தார்களா, அல்லது அல்லாஹ்வுடைய காபாவை நினைத்து சிலைகளை சுற்றி வந்தார்களா, அல்லது அல்லாஹ் நினைத்து அந்த சிலைகளுக்கு அறுத்தார்களா? இல்லையே, அதை சிலை, அது ஒரு இறந்த ஒருவருடைய ஒரு உருவம் என்று நினைத்துத்தானே செய்தார்கள். அப்படி செய்தவர்களை அல்லாஹ் என்ன சொல்கிறான், அந்த சிலைகளை வணங்கியவர்கள் என்று சொல்கிறான். அவர்கள் ஒழுங்கு செய்யவில்லை, கிபிலாவை முன்னோக்கவில்லை, நீயத்து கட்டவில்லை, ஆனால் அவர்களுடைய செயலை அல்லாஹ் இபாதத் என்று சொல்கிறானே. யோசித்து பாருங்கள் அன்பிற்குரியவர்களே, இந்த உலகத்தில் எப்படி வேண்டுமானாலும் யாரை வேண்டுமானாலும் ஏமாற்றி விடலாம், அல்லாஹ்வை ஏமாற்ற முடியாது. நாளை மறுமையில் அல்லாஹ் நிறுத்தி வைத்து விடுவான், கொண்டு வாருங்கள் நீங்கள் வணங்கியவைகளை என்பதாக. அல்லாஹ்வுக்கு இந்த விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். யாராவது உங்களிடத்துல வந்து பாருங்க கபருல போய் துவா செய்யலாம், பாருங்க கபருக்கு போய் நம்ம ஊதுபத்தி பத்த வைக்கலாம், அவுளியாக்கிரடத்துல போய் பறக்கத்தை தேடிட்டு வரலாம், அவுளியாக்கிரடத்துல அல்லாவிடத்துல துவா செஞ்சுட்டு வரலாம் என்று சொன்னால் கவனமாக உஷாராக சொல்லுங்கள், இல்லை, இது இணை கற்பிக்கக்கூடிய செயல், அல்லாஹ் என்பதை ஏற்றுக்கொண்ட நான் இந்த செயலை செய்ய மாட்டேன், அல்லாஹ் எனக்கு இதை சொல்லவில்லை, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லாலும் எனக்கு சொல்லவில்லை, எனக்கு அல்லாஹுவை வணங்குவதற்கு அல்லாவிடத்திலே பறக்கத்துகளை தேடுவதற்கு அல்லாஹ் கொடுத்த வழிமுறை என்ன, நான் தொழுவேன், பொறுமையை கொண்டு தொழுகை கொண்டு அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள், அல்லாஹ் தருகிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். அடுத்ததாக இந்த சிறுக்குடிய வகைகளை பற்றி நாம் பார்க்க வேண்டும். முதலாவதாக மக்கள் என்ன எண்ணுகிறார்கள், யாரு வேண்டுமானாலும் மார்க்கத்திற்கு சொந்தக்காரர், எந்த ஆலிம் சொல்வதாக இருந்தாலும் சரி, எந்த ஷேக் சொல்வதாக இருந்தாலும் சரி, அது சட்டமாக ஆகிவிடும், அவர்களுக்கு அந்த அதிகாரம் இருக்கிறது என்று யாராவது நம்பினால், அவர்கள் தொழுதாலும், அவர்கள் நோன்பு வைத்தாலும், அவர்கள் ஹஜ் செய்தாலும், அவர்களை அல்லாஹு தஆலா முஸ்லிம்களாக ஏற்றுக்கொள்வது கிடையாது, முஷ்ரிக்குகள் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஆதாரம் எங்கே என்று கேட்கிறீர்களா, அல்லாஹ் சொல்கின்றான் 26வது அத்தியாயத்தினுடைய 21வது வசனத்திலே சூரத்து ஷூராவிலே, அம் லஹும் ஷுரகா ஷரஉ லஹும் மினத்தீன் மா லம் யஸம் பிஹில்லாஹ், என்ன அல்லாஹ்வை விட்டுவிட்டு பல தெய்வங்களை இவர்கள் ஏற்படுத்தி கொண்டார்களா, அல்லாஹ் இந்த மார்க்கத்தில் சொல்லாததை எல்லாம் இவர்கள் மார்க்கமாக்கி வைப்பதற்கு, அல்லாஹ்வுக்கு அல்லாஹ் அதிகாரம் தராதவர்கள், அல்லாஹ் யாருக்கு அதிகாரம் தரவில்லையோ, யாருக்கு அல்லாஹ் உரிமை வழங்கவில்லையோ, அவர்களை இவர்கள் கூட்டாக்கி கொண்டு தங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ப மார்க்க சட்டங்களை அமைத்துக் கொள்வதற்கு இவர்களுக்கு என்ன, அல்லாஹுவை தவிர கடவுள்கள் இருக்கிறார்களா என்று அல்லாஹ் கேட்கிறான். என்ன அர்த்தம், அல்லாஹ் சொல்லியதை தவிர, அவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியதை தவிர, அவர்கள் சொல்லிக் கொடுத்த நன்மைகளை விட்டுவிட்டு இதையும் செய்யுங்கள், இதுவும் நன்மைதா, இதுவும் செய்யுங்க, தப்பு கிடையாது, இதுல பரக்கத்து வரும்னு சொன்னா, யார் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்தது, அந்த செய்தியை உங்களுக்கு யார் அறிவித்தது? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். صحيح البخاري صحيح مسلم உடைய அறிவிப்பு, من احدث في امرنا هذا فهو رد. யார் எங்களுடைய இந்த மார்க்கத்திலே புதிதாக ஒன்றை உருவாக்கினாரோ அது மறுக்கப்பட வேண்டியது. பரக்கத்து வேண்டுமா தொழுங்கள், பரக்கத்து வேண்டுமா குர்ஆனை ஓதுங்கள், பரக்கத்து வேண்டுமா அல்லாஹ்வை திக்ர் செய்யுங்கள், பரக்கத்து வேண்டுமா அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள், அல்லாஹ் எங்கே சொல்லி இருக்கிறான், அவுலியாக்களுடைய கபர்களுக்கு சென்று பரக்கத்தை தேடுங்கள் என்பதாக அல்லாஹ் எங்கே அதிகாரம் வழங்கி இருக்கிறான், யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தது? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்களா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சஹாபாக்கள் அப்படி கற்பித்திருக்கிறார்களா? யார் இந்த மார்க்கத்திலே புதுமையை ஏற்படுத்துவார்களோ அது வழிகேடு, வழிகேடு நரகத்தில் கொண்டு போய் சேர்த்துவிடும். நீங்கள் கபருக்கு சென்று ஃபாத்திஹாவை ஓதுங்கள், குர்ஆனுடைய துஆக்களை கேளுங்கள், அந்த இடத்திலே நீங்கள் சென்று அவர்களை நம்பி நீங்கள் கேட்டால் எதை செய்தாலும் சரியே அது ஷிர்க்காக ஆகிவிடும். காரணம், அல்லாஹ் அனுமதிக்காதது, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதிக்காதது. இந்த மார்க்கத்திலே என்னுடைய அறிவை நான் பயன்படுத்த முடியாது, எந்த அறிஞருக்கும் அனுமதி கிடையாது. அவர் தன்னுடைய அறிவுக்கு ஏற்ப சட்டத்தை சொல்வதற்கு, யூதர்களை அல்லாஹ் என்ன எப்படி சபித்தான், நசராக்களை அல்லாஹ் எப்படி சபித்தான், அல்லாஹ் சொல்லுகிறான் சூரா தௌபாவுடைய 31வது வசனத்திலே, இத்தகது அஹ்பாரஹும் வருஹுபானஹும் அர்பாபம் மின் துனில்லாஹ். அலி இப்னு ஹாத்தம் கிறிஸ்துவராக இருந்து முஸ்லிமாக மாறியவர், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தௌபாவுடைய வசனத்தை ஓதுகின்றார்கள். யூதர்கள் கிறிஸ்தவர்கள் தங்களுடைய குருமார்களை, தங்களுடைய ஆலிம்களை ரப் இறைவனாக மாற்றிக்கொண்டார்கள் என்று உடனே அலி இப்னு ஹாத்தம் கேட்டார், அல்லாஹ்வின் தூதரே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, என்ன குர்ஆன் நிஜத்திற்கு மாற்றமாக பேசுகிறது, உண்மைக்கு மாற்றமாக பேசுகிறது? நாங்கள் ஈசாவை இறைவன் என்று சொன்னோம், ஈசாவை கடவுளுடைய மகன் என்பதாக சொன்னோம், ஆனால் பாதிரிகளை நாங்கள் இறைவன் என்று சொல்லவில்லையே, எங்களுடைய ஆலிம் குருமார்களை சேகுமார்களை நாங்கள் ரப் இறைவன் என்று சொல்லவில்லையே, குர்ஆன் நாங்கள் அவர்களை இறைவனாக ஆக்கிக் கொண்டோம் என்று சொல்லுகிறது. பாருங்கள், இது எப்படி இருக்கிறது என்று சொன்னால், இந்த காலத்திலே நமக்கு இப்போது இறக்கப்பட்ட வசனத்தை போன்றிருக்கிறது. சகோதரர்களை யோசித்து பாருங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆம், நீங்கள் சொல்வது உண்மைதான், உங்களுடைய பாதிரிகளை நீங்கள் இறைவனாக ஆக்கவில்லை, ஆனால் நீங்கள் ஒன்று செய்தீர்கள் தெரியுமா, என்ன தெரியுமா, உங்களுடைய பாதிரிகள் உங்களுக்கு ஏதாவது ஒன்றை இது செய்யலாம், இது செய்யுங்கள் கடவுளுடைய பெயரால் என்று சொன்னால் ஆதாரம் கேட்காமல், அதற்கு சான்று கேட்காமல் அப்படியே செய்தீர்கள், ஒத்துக்கொள்கிறீர்களா? ஆமா, ஒத்துக்கிறோம். உங்களுடைய பாதைகள் இதை செய்யாதீர்கள் என்று தடுத்தால் உடனடியாக நீங்கள் அதை வெட்டிவிடுவீர்கள், அதற்கு நீங்கள் தௌராத்திலோ இன்ஜீலிலோ ஆதாரம் கேட்கவில்லை, சரிதானா? ஆம், அப்படித்தான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதுதான் நீங்கள் அவர்களை கடவுள்களாக ஆக்கிக் கொண்டது, இறைவனாக ஆக்கிக் கொண்டது என்பதாக. அன்பிற்குரியவர்களே, நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம், நம்ம சரியா தொழுகிறோம், சரியா ஹஜ்ஜுக்கு போறோம், நோன்பு வைக்கிறோம் என்பதாக, ஆனால் இந்த மார்க்கத்தை சத்தம் சொல்லக்கூடிய அதிகாரம், இந்த மார்க்கத்திலே ஹலால் ஹராம் சொல்லக்கூடிய அதிகாரம் அல்லாஹ்வை தவிர வேறு ஒருவருக்கும் இருக்கிறது. என்னுடைய ஷேக் சொல்வதெல்லாம் உண்மைதான், என்னுடைய ஆலிம் சொல்வதெல்லாம் சரிதான், அவருடைய பின்பு நான் செல்லுவேன், ஆதாரம் கேட்க மாட்டேன் என்று நம்பினால், அல்லாஹ் ஹலாலாக்கியதை ஹராமாக்கும் பொழுது, அல்லாஹ் ஹராமாக்கியதை ஹலாலாக்கும் பொழுது ஒரு ஆலிமை பின்தொடர்ந்து நீங்கள் சென்றால் அவரை நீங்கள் அல்லாஹ்விற்கு இணையாக சமமாக ஆக்கிவிட்டீர்கள், அதுவும் ஷிர்க்காக ஆகிவிடும். இரண்டாவதாக ஷிர்குல் மஹப்பா, அன்பு வைப்பதிலே இணை வைத்தல். எப்படி? ஒரு மூமின் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டவன் அல்லாஹ் ஒருவனை மட்டுமே ஆழமாக அதிகமாக அனைவரையும் விட மிகைத்து நேசிக்க வேண்டும். அல்லாஹ்வை நேசிப்பது போன்று வேறு எந்த படைப்பினத்தையும் நேசிக்க கூடாது. இதற்கு மாறாக யார் அல்லாஹ்வை தவிர மற்றவர்களை நேசிக்கின்றார்களோ அவர்கள் அல்லாஹ்விற்கு இணை வைத்து விடுகின்றார்கள். அல்லாஹ் சொல்கின்றான் சூரத்துல் பக்ராவுடைய 165வது வசனம், ஒமினன் நாசி மையத்தகில் மின் தூனில்லாஹி அன்தாதா يحبونهم كحب الله والذين آمنوا أشد حبا لله. மக்களில் பலர் அல்லாஹ்வை விட்டுவிட்டு அல்லாஹ்விற்கு நிகராக பலரை ஆக்கிக் கொண்டு அவர்களை நேசிக்கின்றார்கள், ஆனால் நம்பிக்கை கொண்டவர்கள் அல்லாஹ் ஒருவனை மட்டுமே நேசிப்பார்கள் என்று பாருங்கள். நம்முடைய பக்கத்திலே அவுலியாத்துடைய நேசம் இருக்க வேண்டும், அல்லாஹ் நேசிக்க சொல்கிறான், ஆனால் அல்லாஹ்வுடைய நேசம் மிகுந்திருக்க வேண்டும். இன்று பலருக்கு பள்ளியிலே வரும்பொழுது ஏற்படக்கூடிய அல்லாஹ்வுடைய அன்பை விட தர்காக்களுக்கு செல்லும் பொழுது, கபர்களுக்கு செல்லும் பொழுது அந்த கபரிலே அடங்கி இருக்கக்கூடியவர்களுடைய அன்பு பயம் எப்படி மிகுகிறது என்பதாக. என்னுடைய வாழ்க்கையில பல சம்பவங்களை பார்த்திருக்கிறேன். நல்ல நண்பர்கள், நல்ல சகோதரர்கள், தொழக்கூடியவர்கள், நோன்பு வைக்கக்கூடிய நல்ல வணக்கசாலிகள், ஆனால் அவர்களிலே பலர் எப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கின்றார்கள் தெரியுமா? பள்ளிக்கு வரும்பொழுது அவர்களுக்கு இல்லாத அன்பு பாசம் இருக்கிறது, கபர்களுக்கு முன்பதாக அவர்கள் செல்லும் பொழுது நடுங்குகிறார்கள், அவர்களுடைய கண்களில் இருந்து கண்ணீர் வருகிறது. யாருக்கு முன்னாடி இந்த அன்பை பயத்தை வெளிப்படுத்துவது? அல்லாஹ் சொல்கின்றான், நம்பிக்கைக்குரியவர்கள் அல்லாஹுவை நேசிப்பார்கள், அல்லாஹுவை நேசிப்பார்கள், அதிகம் நேசிப்பார்கள் என்பதாக. எனவே இந்த அன்பு இருக்கிறது அல்லாஹுவின் மீது அதிகமாக வைக்க வேண்டும். அல்லாஹுவை நேசிப்பது போன்று இந்த உலகத்திலே யாரை நேசித்தாலும் சரி அது இணை வைத்தலாக ஆகிவிடும். மூன்றாவதாக பயப்படுவது. நாம் யாரை பயப்பட வேண்டும்? அல்லாஹ் ஒருவனை மட்டுமே பயப்பட வேண்டும். பயம் என்பது அல்லாஹ்வுடைய இபாதத்துகளிலே ஒன்று. உள்ளத்தால் ஆழமாக பயப்படுவது அல்லாஹ்வின் மீது வைக்க வேண்டிய இந்த பயத்தை அல்லாஹுவை தவிர வேறு யாருக்கும் வைக்கக்கூடாது. அல்லாஹ் சொல்கின்றான் மூன்றாவது அத்தியாயத்தினுடைய 175வது வசனம், ஃபலா தகாஃபூஹும் வகாஃபூனீ குன்தும் முஃமினீன், நீங்கள் மக்களை பயப்படாதீர்கள், என்னை பயப்படுங்கள், நீங்கள் நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தால். 5வது அத்தியாயத்தினுடைய 44வது வசனத்திலே சொல்கின்றான், ஃபலா தக்ஷவுன்னாஸ் வஷௌனி, மக்களே நீங்கள் மக்களை பயப்படாதீர்கள், நம்பிக்கையாளர்களே என்னை பயப்படுங்கள் என்பதாக. நம்முடைய பயம் அல்லாஹ்வின் மீது இருக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். அடுத்து வர இருக்கிறது அல்லாஹ்வின் மீது சத்தியம் செய்யுங்கள் என்று சொன்னால் துணிந்து பொய் சத்தியம் செய்து விடுகிறார்கள். ஆனால் அதே சமயத்திலே அவுலியாக்களின் மீது சத்தியம் செய்வது என்று சொன்னால் அல்லாஹ்வை தவிர யாரின் மீது சத்தியம் செய்யக்கூடாது. அவர்களிலே பலர் உண்மையை வரவைப்பதற்காக, உண்மையை தெரிந்து கொள்வதற்காக ஒரு பிரச்சனையிலே ஒருவர் அல்லாஹ்வின் மீது சத்தியம் செய்கிறார் என்று சொன்னால், வேணா வேணா அல்லாஹ்வின் மேல நீ போய் சத்தியம் பண்ணிடுவேன், அவுலியா மொய்தீன் அப்துல் காதர் ஜிலானி மேல நீ சத்தியம் பண்ணு, ஹாஜா முஹைனுதீன் மேல சத்தியம் செய்ய, ஷாகுலமீன் நாயகத்தின் மேல சத்தியம் செய்யப்படா என்று சொன்னால், இவர்களின் மீது சத்தியம் செய்தால் அது பொய் சத்தியமாக இருந்தால் உடனடியாக அவர்கள் தண்டித்து விடுவார்கள் என்று அல்லாஹுவை பயப்படுவது போன்று அடங்கி இருக்கக்கூடிய அந்த நல்லவர்களை பயப்படுகின்றார்கள். இதைத்தான் அல்லாஹ் சொல்லுகின்றான், யார் அல்லாஹுவை தவிர மற்றவர்களை பயப்படுகின்றார்களோ அவர்கள் அல்லாஹ்விற்கு இணை வைத்து விடுகின்றார்கள். எனவே நம்முடைய பயம் அல்லாஹ் ஒருவனின் மீதே முழுமையாக இருக்க வேண்டும். நான்காவது வகையான இணை வைத்தல் என்ன தெரியுமா? ஷிர்குல் இராதா. என்ன? இந்த உலகத்திலே நாம் பிறந்தது வாழ்வது அல்லாஹ் ஒருவனுக்காக. ஒரு முஸ்லிமை தட்டி எழுப்பி ஆணாயினும் பெண்ணாயினும் சரி யாருக்காக நீ வாழ்கிறாய் என்று கேட்டால் அல்லாஹ்விற்காக வாழ்கிறேன். என்னுடைய தொழுகை, என்னுடைய வணக்க வழிபாடுகள், என்னுடைய குர்பானி, நான் வாழ்வது, நான் சாவது, அகிலங்களை படைத்து வளர்த்து காக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான், அதில் அவனுக்கு சமமாக யாரும் கிடையாது. ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையுடைய நோக்கம் எதுவாக இருக்க வேண்டும்? நான் அல்லாஹ்விற்காக வாழ்கிறேன். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, சிறுவராக இருந்தாலும் சரி, வாலிபராக இருந்தாலும் சரி, யார் என்ன நிலையில் இருந்தாலும் சரி, தட்டி எழுப்பி நீ யாருக்காக என்று கேட்டால் நான் அல்லாஹ்விற்காக என்று சொல்ல வேண்டும். இதற்கு மாறாக நான் துன்யாவுக்காக, நான் கணவனுக்காக, நான் மனைவிக்காக, நான் பெற்றோருக்காக, நான் கடைக்காக, நான் வியாபாரத்துக்காக, நான் தொழிலுக்காக, நான் எனக்காக என்று சொன்னால் இவர்களை அல்லாஹ் முஷ்ரிக்குகள், காஃபிர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இவர்கள் தொழட்டும், இவர்கள் நோன்பு வைக்கட்டும், இவர்கள் தர்மங்கள் செய்யட்டும், இவர்களை அல்லாஹ் முஸ்லிம்களாக ஏற்றுக்கொள்வது கிடையாது. அல்லாஹ் சொல்கிறான் 11வது அத்தியாயத்தினுடைய 15-16வது வசனங்கள், மன் கான யுரீதுல் ஹயாத்த துன்யா வ ஜீனதஹா நுவஃபி இலைஹிம் அஅமாலஹும் ஃபீஹா வஹும் ஃபீஹா லா யப்கஸுன் உலாயிகல் லதீன லைஸ லஹும் ஃபில் ஆகிரத்தி இல்லன் நார் வ ஹபித மா ஸனஉ ஃபீஹா வ பாத்திலும் மா கானு யஅமலுன். யார் இந்த உலக வாழ்க்கையை நாடுகின்றார்களோ, இதனுடைய அலங்காரத்தை நாடுகின்றார்களோ, பணங்களை குமிக்க வேண்டும், செல்வங்களை சேர்க்க வேண்டும், நகை நட்டுகளை ஜுவல்லரிகளை வாங்கி பெருக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ, அல்லாஹ் சொல்கிறான், வேண்டுமா, உங்களுடைய செயல்களுக்கு உண்டான கூலியை நான் கொடுத்து விடுகின்றேன், உங்களுக்கு எந்த குறைவும் செய்யப்பட மாட்டாது. ஆனால் உலாயி கல்லதீன லைஸ லஹும் ஃபில் ஆகிரத்தி இல்லன்னார், உங்களுக்கு மறுமையிலே நரகத்தை தவிர வேறு எதுவும் கிடையாது, நீங்கள் செய்த அமல்கள் எல்லாம் வீணாகிவிட்டன. அல்லாஹ் அக்பர். அன்பிற்குரியவர்கள் என்ன சொல்கின்றான், உங்களுடைய நோக்கம் அல்லாஹ்வை தவிர வேறொன்றாக இருந்தால் உங்களுடைய அமல்கள் வபாசிலும் மா கானு யஅமலூன், நீங்கள் செய்த செயல்கள் எல்லாம் வீணாகிவிடும் என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான். அடுத்ததாக ஷிர்குனுடைய ஐந்தாவது வகை ஷிர்கு தவக்குல், பொறுப்பு சாட்டுவது, நம்பிக்கை ஒப்படைப்பது, உள்ளத்தை உள்ளத்தால் ஆதரவு வைப்பது. இது அல்லாஹ் ஒருவனின் மீது தான் வைக்க வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தால் அல்லாஹுவை மட்டுமே சார்ந்திருங்கள், அல்லாஹுவை மட்டுமே நம்பிக்கை கொண்டிருங்கள். அல்லாஹ் கேட்கிறான் எப்படி தெரியுமா, அலைஸல்லாஹு பிகாஃபின் அப்தா, எனது அடியானே உனக்கு நான் போதுமானவன் இல்லையா, என்னை சார்ந்திரு, என்னை நம்பியிரு, நான் உனக்கு போதுமானவன். பல கிராமங்களிலே பார்க்கிறோம் நம்முடைய வயது வந்த மூதாட்டிகள் என்ன செய்வார்கள் தெரியுமா, கதவுகளை பூட்டும் பொழுது அல்லாவின் பெயரால், ரசூலுல்லாவின் பெயரால், மொய்தீன் ஆண்டகையின் பெயரால், தங்களுடைய பிள்ளைகளை வெளியிலே அனுப்பும் பொழுது மொய்தீன் ஆண்டவங்க பறக்கத்துல அவங்க பாதுகாப்பு நல்லபடியா போயிட்டு நல்லபடியாவா. சுப்ஹான் அல்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்பிற்குரிய சகோதரிகளே, தாய்மார்களே, அன்பிற்குரிய பெரியவர்களை, அல்லாஹ்விற்கு இணை கற்பிக்கும் செயல் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் நமக்கு பொறுப்பாளியாக ஆக முடியாது. அல்லாஹ் சூரா பனி இஸ்ரவேல கண்டித்து சொல்கிறான், அல்லா தத்தஹிது மின் துனி வக்கீலா, என்னை தவிர வேறு யாரையும் நீங்கள் உங்களுக்கு பொறுப்பாளியாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள். உடனே சில பேர் தர்க்கம் செய்யறதுக்காண்டி வருவாங்க, என்ன நீங்க உலகம் காரியங்கள்ல ஒருத்தர் போய் இந்த வேலையை செஞ்சுட்டு வர சொல்றது இல்லையா, அவரிடத்துல நீங்க உதவி கேட்கறது இல்லையா, அப்படித்தான் நாங்க அவுளியாக்கள் இடத்துல கேட்கிறோம். அன்பிற்குரியவர்களே, நாங்கள் அறிவை கொண்டு பேசக்கூடியவர்கள் அல்ல, நாங்கள் குரானை கொண்டு பேசக்கூடியவர்கள், ஹதீஸை கொண்டு பேசக்கூடியவர்கள். அல்லாஹ் அனுமதி அளிக்கின்றான், உயிராக இருப்பவரிடத்திலே உனது தேவையை கேட்டு பெறுவதற்கு, அவரை உனது காரியங்களுக்கு பொறுப்பாக்குவதற்கு அல்லாஹ் அனுமதி தருகிறான். இறந்து விட்டவர்களிடத்திலே கேட்பதற்கு அல்லாஹ் அனுமதி தரவில்லை, அதை ஷிர்க் என்று சொல்கிறான். உயிருள்ளவர்களிடத்திலே, நமக்கு முன்னிலையில் இருப்பவர்களிடத்திலே உதவி கேட்பதை, அவர்களை நம்முடைய காரியங்களுக்கு பொறுப்பாளியாக ஆக்கி செய்து வர சொல்வதை அல்லாஹ் அனுமதிக்கின்றான், ஹலாலாக ஆக்குகின்றான். எனவே செய்கிறோம், இறந்து விட்டவர்கள் நமக்கு முன்னிலையில் இல்லாதவர்களை நாம் பொறுப்பாளியாக ஆக்குவதை அல்லாஹ் தடை செய்கிறான், அதை ஷிர்க் என்று சொல்கிறான், எனவே அது குற்றம் என்று சொல்கிறோம். அல்லாஹுவை தவிர பிறருக்கு சஜிதா செய்வது அல்லாஹ் சொன்னால் அது வணக்கமாக மாறும், அல்லாஹ் சொல்லவில்லை என்றால் அது ஷிர்காக ஆகும். மலக்குகள் ஆதமுக்கு சஜிதா செய்தார்கள், அது இபாதத்தாக மாறியது. சைத்தான் ஆதமுக்கு சஜிதா செய்யவில்லை, அல்லாஹ் அதை தவிர சைத்தானை தவித்தார். ஏன் சைத்தான் என்ன சொன்னான், சஜிதா செய்ய மாட்டேன் என்று சொன்னானா, யாரா சஜிதா செய்வேன், உனக்கா ஆயிரம் என லட்சங்கள் சஜிதா செய்வேன், ஆனால் இந்த படைக்கப்பட்ட மனிதனுக்கு தாழ்ந்த பிறவிக்கு நான் சஜிதா செய்ய மாட்டேன் என்று சொன்னான். அல்லாஹ் என்ன பார்த்தான், என்னுடைய கட்டளை என்று பார்த்தான். மலக்குகளை அல்லாஹ் உயர்த்தினான், காரணம் அவர்கள் மனிதனுக்கு சஜிதா செய்தார்கள் என்பதற்காக அல்ல, அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு அடிபணிந்தார்கள் என்பதற்காக. சைத்தான் அல்லாஹ் அவனை சபித்தான், ஏன், அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்த காரணத்தால். எனவே அன்பிற்குரியவர்களே, அறிவை புகுத்தாதீர்கள் மார்க்கத்திலே, உங்களுடைய தர்க்க வாதங்களை புகுத்தாதீர்கள் குர்ஆன் ஹதீஸுக்குள்ளே. அல்லாஹ் சொல்லியிருக்கின்றானா, தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்களா என்று குர்ஆனையும் ஹதீஸையும் பாருங்கள். அடுத்ததாக ஷிர்கு ஷஃபா, சிபாரிசு தேடுவதிலே இணை வைத்தல். இதை பற்றி சில விவரங்களை முன்கூட்டியே நாம் சொல்லிவிட்டோம். அதாவது என்ன, நாம் அல்லாஹ்விடத்திலே நேரடியாக அவருடைய சிபாரிசு கேட்க வேண்டும். அல்லாஹ் சொல்கின்றான், அல்லாஹ்விற்கு அழகிய பெயர்கள் இருக்கின்றன, பண்புகள் இருக்கின்றன, அவற்றை கூறி சிபாரிசு தேடி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள். அல்லாஹுக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய சிபாரிசு, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுக்கின்றார்கள், நல்ல அமல்களை செய்து அல்லாஹ்விடத்திலே சிபாரிசு தேடுங்கள் என்பதாக. உங்களுடைய துவா அங்கீகரிக்கப்பட வேண்டுமா, உங்களுடைய தேவைகள் நிறைவேற்றப்பட வேண்டுமா, யா அல்லாஹ், யா ரஹ்மான், யா கனி, யா முகனி, யா முஜீப், யா கரீம், யா மன்னான், யா ரவூப், யா வதூத், அல்லாஹுவை புகழுங்கள். எந்த தேவை உங்களுக்கு வேண்டுமோ அல்லாஹ்வுடைய அந்த அழகிய பெயரை கொண்டு கேளுங்கள். யா ரஹ்மான், எனக்கு கருணை காட்டுவாயாக, யா முகனி ஓ யா கனி, எனக்கு செல்வத்தை கொடுப்பாயாக, யா ரஃபீ, எனக்கு உயர்வை கொடுப்பாயாக, யா ரஸ்ஸா, எனக்கு உணவளிப்பாயாக என்று அல்லாஹ்விடத்தில் அவனுடைய அழகிய பெயர்களை கொண்டு ஷஃபாஅத்தை தேடுங்கள். அல்லாஹ் சொல்கிறான், குல் லில்லாஹி ஷஃபாஅத்து ஜமீஆ, நபியே நீங்கள் சொல்லுங்கள், சிபாரிசினுடைய உரிமைகள் அனைத்தும் அல்லாஹ்விற்கு சொந்தமானது. சூரா ஜுமருடைய 44வது வசனத்தில் அல்லாஹ் கேட்கிறான். அன்பிற்குரியவர்களே, இதற்கு மாறாக இந்த இரண்டும் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் அனுமதித்தது. அடுத்ததாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதற்கும் அனுமதி அளிக்கிறார்கள். உயிருள்ள ஒருவர் இருக்கிறார், அவரை சந்தித்து எனக்காக நீங்கள் துவா கேளுங்கள் என்று சொல்லலாம். அல்லாஹ்விடத்தில் யா அல்லாஹ், நல்லவர்கள் செய்யக்கூடிய துவாக்களை நீ எனக்காக ஏற்றுக்கொள் என்று கேட்கலாம். ஆனால் இறந்து விட்டவர்களிடத்திலே சென்று சிபாரிசை தேடுவதற்கு நமக்கு அல்லாஹ் அனுமதி அளிக்கவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் எந்த நபியினுடைய சிபாரிசை கொண்டு அல்லாஹ்விடத்திலே துவா கேட்கவில்லை. எந்த நபியும் மற்றொரு நபியினுடைய சிபாரிசை கொண்டு அல்லாஹ்விடத்திலே துவா கேட்கவில்லை. எந்த சஹாபியும் நபியினுடைய சிபாரிசை கொண்டு யா அல்லாஹ், எங்களுடைய தூதர் நபியினுடைய பொருட்டால் ஏற்றுக்கொள் என்று சொன்னது கிடையாது. அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சஹாபாக்கள் மார்க்கத்தை விளங்கியதை விடவா நாம் விளங்கிவிட்டோம்? யோசித்து பாருங்கள். எனவே எந்த அவுலியாக்களுடைய பொருட்டாலும் எந்த நபியினுடைய பொருட்டாலும் அல்லாஹ்விடத்திலே உதவி கேட்கக்கூடாது, அல்லாஹ்விடத்திலே துவா கேட்கக்கூடாது. அல்லாஹ் யா அல்லாஹ், உன்னுடைய தூதருடைய பொருட்டால் எனது துவாக்களை அங்கீகரித்துக் கொள் என்று கேட்கக்கூடாது. ஷிர்காக ஆகிவிடும். அல்லாஹ்வுடைய கட்டளை அல்லாஹ் சொல்லி நான் சிபாரிசு என்னை கொண்டு என்னிடத்திலே தேடுகள் என்பதாக. மறுமையிலே சிலருக்கு அல்லாஹ் சிபாரிசு செய்வதற்கு அனுமதி அளிப்பான். ஆனால் அவர்களுக்கு அனுமதி அல்லாஹ் நாடினால் கிடைக்கும். அல்லாஹ் யாருக்கு நாடுகின்றானோ அவர்கள் விஷயத்தில் தான் அவர்கள் சிபாரிசு செய்ய முடியுமே தவிர தங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ப யாருக்காயினும் சிபாரிசு செய்ய முடியாது. அதையும் நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்து ஏழாவது வகையான ஒரு ஷிர்க். இந்த ஷிர்க் தான் நம்முடைய சமுதாயத்தில் மிக பரவலாக மிக அதிகமாக ரொம்ப மலிவாக காணப்படக்கூடியது. அது என்ன? எந்த ஒன்றாக இருந்தாலும் சரி, உடனடியாக அல்லாஹ் அல்லாஹ்விடத்தில் கேட்பது. பலரை நீங்கள் பார்த்திருக்கலாம், உட்கார்ந்து எழுவார்கள் யா முஹையத்தீன் என்று சொல்லி, நடப்பார்கள் யா ரசூல் அல்லாஹ், யா முஹம்மத், யா அஹமத், யா ஹபீப் அல்லாஹ், யா ஷாஹுலமின், யா ஹாஜம், என்னென்ன பெயர்கள் இருக்கிறதோ அல்லாஹ் அக்பர். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இஸ்லாத்திலே ஒரு கடவுளை தவிர வேறு யாரையும் முந்தைய சமுதாயம் அறிந்தது கிடையாது. சிலை வணங்கக்கூடியவர்களிடத்திலே எத்தனை கடவுள்கள் வேண்டுமானாலும் இருக்கலாம், எத்தனை கடவுளுடைய பெயர்களை மாற்றி மாற்றி வேண்டுமானாலும் அவர்கள் சொல்வார்கள். ஆனால் முஸ்லிம்களுடைய நிலைமையை பாருங்கள். ஒவ்வொருவருடைய வீட்டிலே, ஒவ்வொருவரும் ஒவ்வொருடைய ஊர்களிலே, தங்களுடைய ஜில்லாக்களிலே ஒரு குலதெய்வத்தை போன்று ஏற்படுத்தி கொண்டார்கள். அல்லாஹ் அக்பர். அந்த நல்லோர்கள் இந்த குற்றத்திலிருந்து தூய்மையானவர்கள், அவர்களுக்கும் இந்த குற்றத்திற்கும் சம்பந்தம் இல்லை. எப்படி ஈசாவை கிறிஸ்துவர்கள் அல்லாஹ்வுடைய குழந்தை என்று சொன்னதால் அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் குற்றம் பிடிக்க மாட்டார்களோ, அது போன்று அங்கு அடங்கி இருக்கக்கூடிய நல்லோர்கள், நீங்கள் அவர்களை அழைத்ததால் அவர்களை அல்லாஹ் தண்டிக்க மாட்டான். யார் அழைத்தார்களோ அவர்களை அல்லாஹ் நாளை நியாய தீர்ப்பு நாளையிலே நிறுத்தி விடுவான். உங்களுடைய அவுளியாக்கள் உங்களை தங்களை அழைக்க சொன்னார்களா? அவர்கள் மறுத்து விடுவார்கள். யா அல்லாஹ், உன்னைத்தான் அழைக்க கூறினோம், உன்னைத்தான் வணங்க கூறினோம், உன்னிடத்தில் தான் உதவி தேட கூறினோம், இவர்கள் எங்களை அழைத்தது எங்களுக்கு தெரியாது, நாங்கள் அதை அறிய மாட்டோம் என்று அவர்கள் கைவிரித்து விடுவார்கள். அல்லாஹ் சொல்லிக் காட்டுகின்றான் குர்ஆனிலே. நம்பிக்கையாளர்களே, துவா கேட்க வேண்டுமா, பிரார்த்திக்க வேண்டுமா? நம்முடைய அல்லாஹ் எப்படி சொல்கிறான் பாருங்கள். وَقَالَ رَبُّكُمْ اُدْعُونِي أَسْتَجِبْ لَكُمْ إِنَّ الَّذِينَ يَسْتَكْبِرُونَ عَنْ عِبَادَتِي سَيَدْخُلُونَ جَهَنَّمَ دَاخِرِينَ. الله أكبر. உங்களுடைய இறைவன் சொல்லுகின்றான், உங்களுடைய இறைவன் சொல்லுகின்றான், உதுரூனி, என்னை அழையுங்கள், நான் உங்களுக்கு பதில் தருகிறேன். அல்லாஹ் அக்பர். அடுத்து என்ன சொல்கிறான்? யார் என்னை வணங்குவதை விட்டு பெருமை அடைக்கின்றார்களோ அவர்கள் கேவலப்பட்டு நரகத்திலே செல்வார்கள் என்பதாக. கேவலப்படுத்தப்பட்டு நரகத்திலே நுழைக்கப்படுவார்கள் என்று சொல்கின்றான். அல்லாஹுவை துஆ செய்வதை இபாதத் என்று அல்லாஹ் சொல்கின்றான். இதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சலுல்லாஹ பின் ஃபத்லிஹி, அல்லாஹ்விடத்தில் அவனுடைய கிருபையை கேளுங்கள். ஃபஇன் அல்லாஹ யுஹிப்பு அயுஸல், அல்லாஹ் விரும்புகின்றான் அவனிடத்தில் கேட்கப்படும் என்று. இன் அல்லாஹ யுஹிப்புல் முலிஹீன ஃபி துஆ, அல்லாஹ் அழுது அழுது அவனிடத்தில் கேட்கக்கூடியவர்களை நேசிக்கின்றான் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். அல்லாஹ் சொல்லுகின்றான் சூர பக்ராவுடைய 186வது வசனம், நபியே, என்னுடைய அடியார்கள் உங்களிடத்திலே வந்து கேட்டால் நாங்கள் அல்லாஹுவை எப்படி அழைப்பது என்று சொல்லுங்கள், நான் மிக அருகாமையில் இருக்கிறேன், அழைப்பவர் என்னை அழைத்தால் அவருடைய அழைப்புக்கு நான் பதில் தருகிறேன் என்பதாக. இதற்கு மாறாக யார் அல்லாஹுவை தவிர மற்றவர்களை அழைக்கின்றார்களோ அவர்கள் யாராக இருந்தாலும் அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹுவை தவிர மற்றவர்களை அழைக்கிறார்களே அவர்களை விட வழிகிட்டவர்கள் யார் இருக்க முடியும்? மறுமை நாள் வரை அவர்கள் பதில் அளிக்க முடியாது. உங்களுடைய அழைப்பை அவர்கள் செவிமடுக்கவும் இல்லை. மறுமையில் எழுப்பப்படும் போது உங்களுடைய அழைப்பை அவர்கள் மறுத்து விடுவார்கள். மேலும் அல்லாஹ் எப்படி சொல்கிறான் தெரியுமா? والذين تدعون من دونه ما يملكون من قطمير, அல்லாஹ்வை தவிர நீங்கள் அழைக்கக்கூடியவர்கள் ஒரு அற்ப பொருளுக்கு கூட உரிமையாளர்கள். கேட்பார்கள் அல்ல. இன் தத்ஊஹும் லா யஸ்மஊ துஆக்கும், நீங்கள் அவர்களை அழைத்தால் உங்களுடைய துஆக்களை அவர்கள் கேட்க மாட்டார்கள். வலவு சமீஉ, அப்படி ஒரு கால் கேட்டாலும் மஸ்தஜாபு லக்கும், உங்களுக்கு அவர்கள் பதிலளிக்க மாட்டார்கள். வயௌமல் கியாமத்து யக்ஃபுரூன பிஷ்ரிக்கும், மறுமையிலே நீங்கள் இணை வைத்ததை மறுத்து விடுவார்கள். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் என்ன சொல்கிறான் இந்த இடத்திலே? அல்லாஹுவை தவிர்த்து அவர்களை அழைத்ததை அல்லாஹ் ஷிர்க் என்று சொல்கிறான். என்ன சொல்கிறார்கள் மக்கள்? நாங்கள் என்ன அவுளியாக்களை அல்லாஹ் என்று சொன்னோமா என்று, அன்பிற்குரியவர்களே அவுளியாக்களை அழைக்கிறோம் என்றவா? இதைத்தான் அல்லாஹ் ஷிர்க் என்று சொல்கிறான். பிஷ்ரிக்கும், 35வது வசனத்தினுடைய 13வது 14வது வசனம். இன்னும் அல்லாஹ் எவ்வளவு அழகான ஒரு உதாரணத்தை சொல்கின்றான் பாருங்கள். அல்லாஹுவை தவிர்த்து விட்டு யாரிடத்திலே நீங்கள் சென்று கையேந்துகிறீர்களோ அதற்கு உதாரணம் என்ன தெரியுமா? சூரத்து ரஆத் 13வது வசனத்தினுடைய 13வது அத்தியாயத்தினுடைய 14வது வசனம். ஒரு கிணற்றுக்கு அருகிலே சென்று கொண்டு கிணற்றுக்கு நேராக கையை நீட்டிக்கொண்டு தண்ணீர் வேண்டும் தண்ணீர் வேண்டும் தண்ணீர் வேண்டும் என்று கூறினால் அந்த தண்ணீர் வாய்க்கு வந்து விடுமா? அப்படித்தான் அல்லாஹுவை தவிர நீங்கள் வேறு யாரையும் அழைத்தால் அந்த அழைப்புக்கு அவர்கள் பதில் கொடுக்க மாட்டார்கள். அல்லாஹ் ஒருவனை அழையுங்கள், அவன் உங்களுக்கு பதில் கொடுப்பான் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். இன்று சிலர் இன்னும் எப்படி ஷிர்க் செய்கின்றார்கள்? நேர்ச்சி செய்கிறார்கள். நேர்ச்சி அல்லாஹ்வுடைய இபாதத், அல்லாஹ்விற்கு மட்டுமே செய்ய வேண்டும். எந்த ஒரு நபிக்கோ எந்த ஒரு வழிக்கோ நேர்ச்சி செய்யக்கூடாது. அறுத்து பலியிடுவது அல்லாஹ்விற்கு மட்டுமே அறுக்க வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான், உமது இறைவனுக்காக தொழுங்கள், உமது இறைவனுக்காக அறுத்து பலியிடுங்கள் என்பதாக. அல்லாஹ்விற்காக அறுக்க வேண்டும், எந்த வழிக்காகவோ எந்த ஜின்னுக்காகவோ எந்த ஒன்றுக்காக வேண்டி அறுத்து பலியிடக்கூடாது. சத்தியம் செய்வது அல்லாஹ் ஒருவன் மீது தான் சத்தியம் செய்ய வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா தஹலிஃபு பி ஆபாயிக்கும் வலா பி உம்மஹாதிக்கும் வலா பில் அன்தாத் வலா தஹலிஃபு இல்லா பில்லாஹ் வலா தஹலிஃபு இல்லா வஅன்தும் சாதிகூன். நீங்கள் உங்களுடைய பெற்றோர்கள் மீது சத்தியம் செய்யாதீர்கள், உங்களது தாய்களின் மீது சத்தியம் செய்யாதீர்கள், அல்லாஹ்விற்கு நிகராக மற்றவர்களை எடுத்துக்கொண்டு அவர்கள் மீது சத்தியம் செய்யாதீர்கள். நீங்கள் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரின் மீதும் சத்தியம் செய்யாதீர்கள். சத்தியம் செய்தால் உண்மையாளர்களாக சத்தியம் செய்யுங்கள். சுனன் அபுதாவுடைய 3248வது ஹதீஸ். மேலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், முஸ்னத் அஹ்மதுடைய 1வது பாகத்தினுடைய 413வது ஹதீஸ், மன் ஹலஃப பிகைரில்லாஹ் ஃபக்கத் அஷ்ரக. யார் அல்லாஹ் மற்றவர்களை கொண்டு சத்தியம் செய்கின்றானோ அவன் அல்லாஹ்விற்கு இணை கற்பித்து விட்டான். இன்னும் பலர் என்ன செய்கிறார்கள்? குறிபார்க்க செல்கிறார்கள், சூனிய காரணத்தில் செல்கின்றார்கள், ஜோசியம் பார்க்க செல்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மன் அசாரஃபன் அவ் காஹினன் ஃபஸ்தக்கஹு பிமா யக்ஃபி மா யகூல் ஃபக்கத் கஃபர பிமா உன்ஸில அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஸ்னதுல் ஹாகிமுடைய 1வது பாகத்துடைய 8வது ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் குறி சொல்பவரிடத்திலே செல்கின்றார்களோ அல்லது ஜோசியக்காரனிடத்திலே செல்கின்றார்களோ அல்லது காணாமல் போன பொருளை கண்டுபிடித்து தருகிறேன் என்று சொல்பவரிடத்திலே செல்கின்றார்களோ அவர்கள் சொல்வதை இவர்கள் உண்மை என்று நம்பினால் இந்த முஹம்மதின் மீது இறக்கப்பட்ட குர்ஆனை இவர்கள் மறுத்து விட்டார்கள். அல்லாஹ் அக்பர். அடுத்து மக்கள் என்ன செய்கிறார்கள்? ஆபத்துகளிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக, கண் திருஷ்டிகளிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக கயிறுகளை கட்டிக் கொள்கிறார்கள், தாயத்துகளை அணிந்து கொள்கிறார்கள், வீடுகளிலே தகடுகளை மாட்டிக் கொள்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முஸ்னத் அஹ்மது 4வது வால்யூமுடைய 156வது ஹதீஸ், மன் அல்லக தமீமதன் ஃபக்கத் அஷ்ரக். யார் தாயத்துகளை தொங்க விடுகின்றானோ கயிறுகளை கட்டிக் கொள்கின்றானோ அல்லாஹ்விற்கு இணை வைத்து விடுகின்றான். 10 நபர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே பைஅத் இஸ்லாமை ஏற்றுக்கொள்வதற்காக வருகிறார்கள். 9 நபரிடத்திலே இஸ்லாமை ஏற்றுக்கொண்டார்கள், பைஅத்தை வாங்கிக் கொண்டார்கள், ஒருவரிடத்திலே வாங்க மறுத்து விட்டார்கள். கேட்டார்கள், அல்லாஹ்வின் தூதரே குழுவாக வந்தோம், 9 பேர்களை ஏற்றுக்கொண்டீர், ஒருவரை மறுத்து விட்டீர் என்பதாக. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவருடைய கையிலே பாருங்கள், தாயத் இருக்கிறது கயிறு இருக்கிறது என்பதால் அவர் தனது கயிற்றை அறுத்து எறிந்தார். அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் பயாத் செய்தார்கள். இன்ன ருகா வத்தமாயிம் வத்திவலத்த ஷிர்குன். பிறரிடத்திலே சென்று அல்லாஹ்வுடைய வசனங்களை தவிர மற்றவற்றை கொண்டு ஓதி பார்ப்பது, தாயத்துகளை அணிந்து கொள்வது, தாரங்களை அணிந்து கொள்வது, கண் திருஷ்டிக்காக வேண்டி பொருட்களை வைத்துக் கொண்டு இதன் மூலமாக கண் திருஷ்டிகள் ஆபத்துகள் எதிரிகளுடைய சூழ்ச்சிகள் முறியடிக்கப்படும் என்பதாக நம்புவது, இவை அனைத்தும் அல்லாஹ்விற்கு இணை கற்பிக்கும் செயல்களாகும். யார் அறிவிக்கின்றார்கள்? சுனன் அபு தாவூத் 3883வது ஹதீஸ். யோசித்து பாருங்கள் சகோதர சகோதரிகளே, இன்று எந்த அளவிற்கு ஷிர்க்குகள் மலிந்திருக்கின்றன. அல்லாஹ் சொல்கிறான் சூரா யூசுஃபினுடைய மக்களிலே பலர் ஈமானை ஏற்றுக்கொள்கிறார்கள், ஆனால் அவர்களுமோ இணை வைத்தவர்களாக இருக்கும் நிலையிலே அல்லாஹ் நம்மிடத்திலே இணை வைக்கப்படாத, அவனை தவிர வேறு யாரையும் கூட்டாக்கப்படாத கலப்பற்ற ஈமானை கேட்கின்றான். சகோதர சகோதரிகளை தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், ஏன் இணை கற்பிக்கும் செயலை கொண்டு நம்முடைய அமல்களை வீணாக்கிக் கொள்வது? அல்லாஹ் சொல்கின்றான் நபிக்கு, நபியே நீங்கள் இணை வைத்தால் அல்லாஹ் அந்த பாவத்தை மன்னிக்க மாட்டான், உங்களுடைய அமல்கள் நாசமாகிவிடும் என்பதாக. யார் அல்லாஹ்வை தவிர மற்றவர்களை இணை கற்பிக்கின்றார்களோ அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாது, அவர்களுடைய நன்மைகள் அழிந்துவிடும், நாளை நரக நெருப்பிலே நிரந்தரமாக தங்கிவிடுவார்கள். இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அய்ஷ்ரக பிஹி வயக்ஃபிரு மா தூன தாலிக லிமன் யஷா. அல்லாஹ் இணை வைக்கப்படுவதை மன்னிக்க மாட்டான், அதை தவிர எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து விடுவான். இன்னஹு மைஷ்ரிக்கு பில்லாஹ் ஃபகத் ஹரமல்லாஹு அலைஹில் ஜன்னா வமாவாஹு அன்னார். யார் அல்லாஹ்விற்கு இணை வைக்கிறார்களோ அவர்கள் மீது அல்லாஹ் சொர்க்கத்தை நிரந்தரமாக தடை செய்து விடுவான், நாளை மறுமையிலே அவர் தங்கக்கூடிய இடத்தை நரகத்தில் அல்லாஹ் முடிவு செய்து விடுவான். அல்லாஹ்வை பயந்து கொள்வோமாக, நம்முடைய அமல்களை சீர்படுத்திக் கொள்வோமாக, ஈமானை கற்று ஈமானை பேணி அல்லாஹ்வுடைய அன்பை அடைவோமாக. வாஹு தஆவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
بسم الله الرحمن الرحيم. ألم تر كيف فعل ربك بأصحاب الفيل؟ ألم يجعل كيدهم في تضليل وأرسل عليهم طيرا أبابيل ترميهم بحجارة من سجيل فجعلهم كعصف مأكول.